السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، وقال أيضا لا إفراء في الدين، وقال تعالى لا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم. صدق الله مولانا. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹு தஆலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அசைவுகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு செயலையும் உலகில் மனிதன் செய்துவிட்டு நிராகரித்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் அல்லாஹ்வினால் முன்வைக்கப்படும் அனைத்து ஆதாரங்களும் யாராலும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மைகளாகத்தான் இருக்கும். அதில் எவரும் விதிவிலக்காக இருக்க மாட்டார்கள். நபிமார்கள் கூட அல்லாஹ்வுடைய அந்த சந்தானத்தில் மிகவும் கவலையுள்ளவர்களாக மக்கள் அவர்களிடத்தில் வந்து எங்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யுங்க என்று சொல்லும் பொழுது எனக்கு என்னுடைய விஷயமே பிரச்சனையாக இருக்குது, அதனால எனக்கு உங்களுக்கு சிபாரிசு செய்ய முடியாது, நீங்க மற்ற நபியிடத்தில் போங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் அங்கு தன்னுடைய நஃப்சே என்ற ஒரு நிலவையில் தான் இருப்பார்கள் என்ற ஒரு சஹி முஸ்லிமுடைய ஒரு ரிவாயத்தை தெளிவுபடுத்துகிறது. இறுதியாக ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் அனைவர்களும் வந்து தஞ்சம் கூறுவார்கள் என்பதாகவும் அந்த ஹதீஸ் விவரிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் செய்யக்கூடிய அனைத்துக்கும் அல்லாஹு தஆலா அதற்குரிய ஒரு கூலியை வைத்திருக்கிறது போல நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அதனுடைய லாப நஷ்டங்களையும் உலகத்தில் மனிதன் நிச்சயமாக அனுபவிக்கப் போகிறான். நல்லதாக இருந்தால் நல்ல வகையாக இருக்கும், அது தீயதாக இருந்தால் அது தீயதாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு எத்தையும் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக மிக அழகாக முறையில் சமர்ப்பிக்க ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கும் இந்த சந்தர்ப்பங்களை வீணாக்கிவிடக்கூடாது. மிக பொறுமதியானது. யாராலும் கடந்து விட்ட ஒரு நிமிடத்தென்றாலும் திருப்பி அடைய முடியாது. அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சும் மிக பொறுமதியானது. அதை மிக நல்ல வழியில் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் எங்களைப் போல பாக்கியவான்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. பாக்கியத்தையும் துர்ப்பாக்கியத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியத்தை நாம் நல்ல முறையில் நல்ல வழியில் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது எனக்கு பெரும் லாபத்தையும் கயிறையும் தரக்கூடியதாக இருக்கும். அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் ஒரு சஹாபி. அந்த சலாத்துக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. அவர்கள் பதில் சொல்லவில்லை. சலாத்துக்கு பதில் சொல்லாமல் அப்படி முகத்தை பார்த்துட்டு மூணு முறை சலாம் சொல்லியும் பதில் சொல்லாம மௌனமாக இருந்தார். உஸ்மான் ரதியல்லாஹு போன்ற நபி அவர்களுடைய மருமகள் இவ்வளவு பாக்கியம் பெற்ற மனிதர், ஜுன்னூரை என்று வர்ணிக்கப்படக்கூடிய நபி அவர்களால் தனக்கு இருந்த ரெண்டு மகள்மாரையும் ஒன்னின் பின் ஒன்றாக நபி அவர்கள் மனமுடித்துக் கொடுத்தார். அந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் இப்படி செய்தார்கள். நபி அவர்கள் கூட தன்னுடைய அமர்வை, தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின் மலாயிகா, மலக்குமார்கள் கூட வெட்கப்படும் மனிதனை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாது என்று சொன்னார்கள். உஸ்மான் இதற்கு பிறகு எது செய்தாலும் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான் என்று நன்மாக இருக்கிறார்கள். அந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு இப்படியான சலாத்துக்கு பதில் தராமல் இருந்து விட்டார்களே என்று சஹாபிக்கு மிகவும் ஆத்திரமாக இருந்தது. அவர்கள் நேரடியாக உமர் ரதியல்லாஹு அவர்களிடத்தில் போய் முறையீடு செய்தார்கள். சஅத் ரதியல்லாஹு அவர்களாக இருக்க வேண்டும். உமர் ரதியல்லாஹு அவர்கள் அழைத்தார்கள். அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களே, இவர் உங்களுக்கு சலாம் சொல்லி நீங்க அவரது முகத்தையும் பார்த்துட்டு அவருக்கு சலாத்துக்கு பதில் சொல்லாதது அவருக்கு பெரிய கவலை உண்டாக்கியிருக்காரு. கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு சலாம் சொல்லும் பொழுது அந்த சலாத்துக்கு பதில் சொல்வது அது எவ்வளவு முக்கியமானது என்பதை சஹாபாக்கள் அவர் எனக்கு சொன்ன சலாத்துக்கு பதில் தர இல்லையே என்று கவலைப்பட்டார்கள். எங்கள்கிட்ட காணக்கூடிய ஒரு பெரிய பலகீனம் தான், சபையில் வந்து ஜும்மாவுடைய தினமாக இருந்தாலும் பயான் ஆரம்பிக்கிற நேரமாக இருந்தாலும் சலாம் சொல்லும் பொழுது எல்லாத்தில நாவிலிருந்து அந்த சலாத்துக்கு பதில் வாலைக்கும் சலாம் என்று வந்தால் அந்த சபை எவ்வளவு அழகாக இருக்கும். அதை நாங்கள் செய்வோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுதான் சலாத்துடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு சபைக்கு போனால் நான் இப்பொழுது சலாத்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஒரு தும்மலுக்கு பதில் சொன்ன பொழுது அங்கு கியாமத்து வந்து விட்டதா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சபையில அரசர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அங்கு கேட்கிறார்கள், என்ன நடக்கிறது? அவர்கள் சொல்லப்பட்டு இவர்களுக்கு தும்மல் வந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். அதுக்கு பதில் சொன்ன மாணவர்களுடைய சத்தம் தான் இது என்று சொன்னார்கள். அது சொன்னார், அரசர் நான் இல்லப்பா, அவர் தான் அரசர். ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களுக்கு கவலையாக உமர் ரதியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு சொன்னார்கள், இவர் எனக்கு சலாம் சொல்லவில்லை என்றார்கள். அது அவர்கள் மிக உறுதியாக சத்தியம் செய்து சொன்னார்கள். சத்தியம் செய்து சொன்னதற்கு பிறகு அவர் சொல்கிறார், அல்லாஹ்விதானையாக நான் உங்களுக்கு மூணு விடுத்தேன். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஹலரத் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு, ஆம், நீங்க எனக்கு சலாம் சொன்னீங்க, நான் பதில் சொல்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தவறுதான். ஆனால் எனக்கு ஏன் அந்த சலாம் சொல்ல முடியாத அந்த நிலைமை உண்டாகிச்சு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன என்ன காரணம்? இப்பொழுது என்ன அந்த கேட்ட நேரம் அல்லாஹ்வுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில நாங்கள் எல்லாரும் இருக்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான நீங்க அதை கேட்கும் பொழுது அதை சொல்லி கேட்டா அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய ஒரு துவாவை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று நபி அவர்கள் கேட்டார். நபி அவர்கள் இதை கேட்ட பொழுது நாம் எல்லாம் ஆம் என்று சொன்னோம். திடீரென்று இடையில ஒருவர் குறுக்கிட்டார், அவர் வந்து நபியிடத்தில் நபியுடைய திசையை மாற்றிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாகவே சொல்ல இருந்த அந்த துஆவை சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டது. அவரோடு பேச வேண்டிய ஒரு கட்டம் உண்டாகிடுச்சு. அன்றைக்கு இந்த துஆ விடுபட்டது எனக்கு ஒரு பெரிய கவலையாக மாறிச்சு. அந்த ஞாபகம் எனக்கு வரும் பொழுது எனக்கு என்ன நடக்குதுன்னு விளங்குதில்லை. அந்த கவலையில இருக்கும் பொழுதுதான் நீங்க எனக்கு சலாம் சொன்னீங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்னுடைய அந்த உணர்வை நான் திறக்கிறேன். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க இந்த சம்பவத்தை. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார், எப்படி நன்மாராயம் பெற்ற சஹாபி, உஹது மலை அசைகிறது, நபி அவர்கள் கால் அடித்து சொல்கிறார்கள், ஓ உஹதே அமைதி பெறு, இதன் மீது நபியும் இதன் மீது சித்தேக்கும் ரெண்டு ஷஹீதுகளும் இருக்கிறார்கள். உமர் ரதியல்லானவர்களையும் உஸ்மான் ரதியல்லானவர்களையும் அங்கு அடையாளம் காண்கிறார்கள். ரசூலுல்லாஹி செல்லம் நன்மாராயம் சொல்கிறார்கள், இவருடைய ஷஹாதத்து ஏற்பட போகிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா இவர்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் நன்மாராயங்கள், பல நன்மாராயங்கள் பெற்றவருக்கு கவலை என்னென்றால் குர்ஆன் ஓதி அமல்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கமாக இருந்து கபருக்கு போனால் தாடி நலையும் அளவுக்கு அழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்டின் பின்னுண்டாக மகள் எல்லாம் பெற்று இவ்வளவு பாக்கியத்தை பெற்றிருந்த உஸ்மானுக்கு நபியோடு எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் குர்ஆன ஒன்று சிறப்பினார்கள், அல்லாஹு தஆலா பல பாக்கியங்களை நசீவாக்கினார். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இது ஒன்று விடுபட்டதோ அவர்களுக்கு கவலையாக இருக்குது. அந்த கவலையும் எப்படி இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. நாங்கள் நீங்க எங்க இருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில விடுபட்டு இருக்குது, எங்களுக்கு அப்படி ஒரு கவலை இருக்குதா, எத்தனை ரமபான் எங்களை கடந்துருச்சு, எவ்வளவு ரமபான்களை நாங்க சரியான முறையில் கழிக்காம இருந்திருக்கிறோம், அதை பத்தி எப்ப சரி ஒரு ஒரு கவனம் உண்டு எடுத்திருப்போமா என்று யோசிக்கிறது எங்களை ஒரு பொறுப்பாக இருக்குது. அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில தந்திருக்கிறானே, நான் தீனுடைய அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை கேட்கக்கூடிய உலகத்தில் எவ்வளவு மக்கள் தவிக்கிறாங்க. துருக்கிக்கு நாங்க போயிருந்த பொழுது துருக்கில உலமாக்கள் நாங்க மூணு பேர் போயிருந்தோம். நான் அந்த உலமாக்கள்கிட்ட வேண்டிக் கொண்டேன், இந்த துருக்கில உள்ள இந்த வாலிபர்களை சந்திக்க கொள்ள ஒரே ஒரு விஷயத்தை நாங்க எல்லாரும் செய்வோம். அவங்க கேட்டாங்க, என்ன செய்யலாம், நாங்கள் இந்த வாலிபர்களுக்கு இந்த சிறார்களுக்கு நாங்கள் களிம சொல்லி கொடுப்போம். அவங்க கேட்டாங்க, இது என்ன சொல்றீங்க, இல்ல இங்க 70 மில்லியன் முஸ்லிம்கள் வாழ்றாங்க, 600 வருடம் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்திருக்கிறது, ஆனா இங்குள்ள அதிகமானவர்களுக்கு களிமா கூட சரியாக தெரியாது. கைசேதமான விஷயம் வேணாலும் கவலைப்பட வேண்டிய கையிலிருந்து ஒன்று நலகி போய்விட்டால் அது அதுக்கு பிறகு அதை அடைவது சிரமமாகிவிடும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நாம் பெரிதாக மதிக்கணும். இந்த பாக்கியம் இல்லாதவர்கள் எத்தனையோ நாடுகள்ல மதரசாக்கள் இல்லை, உலமாக்கள் இல்லை உலகத்தில். மதரசாக்கள் உலமாக்கள் இந்தா அப்படி தேற்றத்தோடு ஆர்வத்தோடு ஆசையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு பெரும் ஆசையாக இருக்கிறது ஒரு மதரசா உருவாக்கப்படணும், அங்கு குர்ஆனை கற்பிக்கப்படணும், குழந்தைகளுடைய கல்விகளுக்கு ஏற்பாடு செய்யப்படணும், ஆளின் ஆபிஞ்சலை வழிநடத்தணும் என்ற தேற்றத்தோடு ஆசையோடு அனைவரு நாடுகள் தலை கொண்டிருக்கிறார். எங்களுடைய இலங்கையை சேர்ந்த ஒரு ஆளின் சிலி என்று சொல்லக்கூடிய ஆக துணியால தொங்கல் இருக்கக்கூடிய நாட்டில் போய் மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்து கொண்டிருக்கிறார். சில நாடுகள்ல சொல்றாங்க, எங்களுக்கு நூற்று கணக்கான ஆளுங்களை தந்தாலும் நாங்கள் கபூல் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியங்கள் எல்லாம் தந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாக்கியத்துக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹிடத்தில் நன்றி செலுத்தினாலும் அது போதாமதுக்கும் கண்ணியமானவர்களே, அதுக்கு முதல் முதலாக நாங்கள் இந்த பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீனுடைய இஸ்லாமிய இந்த ஒரு மாகோல் இந்த சூழல் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எனக்கு தந்திருக்கிறானே என்று நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களால் விடுபட்டவர்களை நாங்கள் கவலைப்படக்கூடியவர்களாகவும் அந்த விடுபட்டத்தை நாம் எப்படி அதுக்கு கஃபாரா செய்து எப்படி நாங்கள் அதிலிருந்து விடுவித்துக் கொள்வது என்பதுதான் எங்களுடைய எப்பொழுதும் கவனமாக இருக்கிறோம். சஹாபாக்களுடைய நிலைப்பாடு இப்படிதான் இருந்தது. அவர்களால் ஒன்று விடுபட்டுன்னு சொன்னால் அதுக்காக வேண்டி அவர்கள் பெரிதும் கை செய்யப்படுவார்கள். ஒரு வாய் தவறி எதுவும் பேசிட்டேன் என்று சொன்னா அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் துடிச்சிட்டாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவர்கள் அதுக்காகவே வருந்தி நிற்கிறாங்க. ஒரு அடி அடித்தாங்க ஒருவருக்கு, திரும்பி சாட்டையை திருப்பி கொடுத்துட்டாங்க. நீ எனக்கு அடிங்க, இல்லாத இல்லாத வரைக்கும் நான் இதை விட மாட்டேன், நான் தவறாக உங்களை அடிச்சு போட்டேன் என்று அவர்கள் வருந்துகிறார்கள். எந்த ஒரு அமர்வும் எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு செயலும் அவர்களால அது மாற்றமாக நடக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு அவர்கள் தன்னுடைய சக்திக்கு உட்பட்டதோ தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு அவர்கள் கைசிதப்படக்கூடியவர்களாக வருந்தக்கூடியவர்களாக அதை நான் எப்படி திரும்பி பெற்றுக் கொள்வது என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் பெற்றவர்களாக தன்னுடைய வாழ்நாளை அவர்கள் கழித்த காரணத்தினால்தான் வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களை கொண்டு இப்படி நூதனமான வேலையை வாங்கிக் கொண்டார். எப்பொழுதும் எங்களுடைய உள்ள பதிவு அது அதற்கு சுவாமியெல்லாம் அவர்களுடைய அந்த உள்ளத்தில் இருந்த கவலையை போல இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா எங்களுக்கு அது விஷயமாக கற்றுத்தரக்கூடியவர்களையும் அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி தருவான். ஒரு பெரிய ஆளுநர் இருந்தாங்க இந்தியாவில், அவர்கள் ஒரு பெரிய பயம் நடத்தினார். அந்த பயம் மிக பெரும் மக்களுடைய ஜனமாக இருந்தது. தில்லியுடைய ஜாம மஸ்ஜித்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் அத்தா ஷா அத்தா உல்லா ஷா புகாரி அவர்கள் அந்த பயானெல்லாம் முடிச்சுட்டு அவர்கள் வெளியே வரும் பொழுது ஒருவர் வந்து கேட்டாராம், இன்னைக்கு பயான் என்ன நடந்துச்சு, யாரு பயான் செஞ்சது, எனக்கு நான் பயானுக்காக மிச்ச தூரத்திலிருந்து வந்தேன், எனக்கு அது கிடைக்க முடியவில்லை என்று அவர் பட்ட கை செய்தவருக்கிறேன். அந்த ஷா அத்தாவுல்லா ஷா புகாரி அவர்கள் அந்த செய்த பயான அந்த ஒரு நபருக்காக வேண்டி பூர்த்தியாக அதை ரிப்பீட் பண்ணினாங்க. உள்ளத்துல கவலைப்படி வரக்கூடிய நேரத்தில் அதுக்கு அல்லாஹு தஆலா ஏற்பாடையும் அப்படி செய்து கொடுப்பான். உஸ்மான் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் இருந்த கவலை, அங்கு தான் செய்த சத்தியம், தான் எடுத்த அந்த நிலைப்பாடு, இதெல்லாம் மாற்றிக்கொண்டு அவர்கள் தன்னுடைய கை சேதத்தை வெளிப்படுத்தின நேரத்தில் அல்லாஹு அக்பர். அந்த சஹாபி சாத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் அவர்களே, உங்களுக்கு என்ன கவலை இருந்ததோ அதே கவலை எனக்கும் இருந்தது. நானும் அந்த சபையில் இருந்தேன், நானும் அந்த சபையில் இருந்தேன். நான் என்ன செய்தேன் என்றால், அந்த சபை கலைந்து நபி அவர்கள் வீட்டுக்கு போக்கல, நான் நபி அவர்களுடைய பின்னால போனேன். பின்னால போயிட்டு யார் சொல்லல்லா, நீங்க சொன்னது அந்த துவா அது எது யார சொல்லலாம், நீ எனக்கு சொல்லித்தாங்க என்று கேட்டதான் நபி அவர்கள் அந்த நேரம் அந்த துவா எனக்கு சொல்லி தந்த என்று அதற்கு ஆதரவுலானவர்கள் சொல்லக்குல அதற்கு உஸ்மான் அவர்கள் சந்தோஷத்தால் பூரித்துள்ளார்கள். அவர்கள் சொன்ன நபி அவர்கள் கற்றுத்தந்த துவா என்னது, அதற்கு யூனுஸ் அலைஹி ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ள லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துவாவை கேட்டு யார் எதை கேட்குகிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த கவலையை போக்கி விடுவார், அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார், அந்த காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் அங்கு எடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அல்லாஹிடத்தில் சமூகம் அறிக்கை இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தன்னுடைய மைதானத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறார். அங்கு எல்லோரும் தான் ஆயத்தப்படுத்திக் கொண்டு போனதை அல்லாஹ் கிட்ட சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. அதுக்காக ஆயத்திற்குரிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த வாழ்க்கையில் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பல மாறி மாறி சந்தர்ப்பங்களை தருகிறான். எதுக்காக என்று சொன்னான், அல்லாஹுடைய கலாம் குர்ஆன், இந்த குர்ஆனை இறக்கி வைத்து அல்லாஹ் இந்த அடியானுக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்கிறான், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான், நல்ல அல்லாஹ் கிரகிக்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான். நேற்று கொழும்புல ஹையத்துல் குர்ஆன் அல்அலமியா நாம் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம். அதுல 10 உலமாக்கள் இருக்கிறார்கள். அபுல் ஹசன் ஹஸ்ரத் அவர்கள், யூசு முஃப்தி அவர்கள், அப்துல் காலிக் மௌலவி அவர்கள், இப்படி 10 பேர் இருக்கிறோம். பல சகோதரர்கள் அந்த கமிட்டியில் இருக்கிறார்கள். அது குர்ஆனுக்காக வேண்டி ஒரு பயிற்சி நடக்கும் இடம். ஆலிம்கள் ஹாஃபிஸ்கள் உருவாகிட்டார்கள். ஆலிமாகி ஹாஃபிஸாகி அவர்களுக்கு மேலதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட குர்ஆனை தொடர்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு ஒரு முயற்சி உண்டு. அது அதுல ஒரு வருஷத்துடைய கோர்ஸ் வந்து நடக்குது. அது சவுதியோடு சம்பந்தப்பட்டது. அல்ஹயல் ஆலமியா என்று ஜித்தால இருக்குது அந்த நிறுவனம், அதோடு சம்பந்தப்பட்டது தான் இது. இது கொழும்புல ராஜகிரி மாவட்டத்தில வெள்ளவத்தையில அந்த ஒரு வாடகை வீட்டில் அது அமைந்திருக்கிறது. அங்கு 15 இதுவரைக்கும் 3-4 பெட் வெளியாகிவிட்டார்கள். உலமாக்கள் ஹாஃபிஸ்கள் 15 பேர் பட்டம் பெறுகிறார்கள். நேற்று அந்த நிகழ்வு நடந்தது. அதுல 2 பேர் கௌரவிக்கப்பட்டார்கள். ஒன்று உங்களுடைய இங்கு தீனியால சேவை செய்து கொண்டிருக்கும் முகமது பாஜி ஹசரத் அவர்களும், 2வது ஒரு பிறப்பிலே கண் பார்வை இல்லாத அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா 10 வயதுக்கும் குறைவான அந்த குறைவுள்ள ஒரு புள்ள. அந்த புள்ளைய பார்த்தா சூர மரியத்த அந்த புள்ள அங்கு சபையில ஓடினார். அவருடைய உஸ்தா முயற்சி செய்ய அந்த புள்ளைய ஹாவிதாக்க இருக்கிறார். அவருக்கு எழுத வாசிக்க ஒன்றுமே தெரியாது. வெறுமனே குர்ஆனை கேட்டு குர்ஆன் பலனும் குர்ஆனை கேட்டு கூட அல்லாஹ்வுக்கு தன்னுடைய ஒரு காரியத்தை செய்விக்க நாடினால் அல்லாஹ் இப்படிதான் செய்விக்கிறார். அல்லாஹ்வுடைய மௌஜிஸா அவர் இந்த அந்த பிள்ளையை மட்டும் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். நடக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்து அவர் ஸ்டேஜில் நான் இது பார்த்திடும். அவருடைய குர்ஆன் ஓதல் விஷய நிலையாக இருக்குது. அந்த உஸ்தாத் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் அந்த பிள்ளைக்கு குர்ஆன் ஓதல். கனியவானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு பிள்ளையின் மீது இப்படி முயற்சி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்காலம் ஒரு சிறந்த பொன்னான காலமாக வரும். ஜமியத்துல் உலமா உடைய முயற்சிகள்ல நான் ஆக உயர்ந்த முயற்சியாக கருதுறதாக இருந்தால் அது என்னுடைய பார்வையில் இந்த மக்தபுண்டு நாம் ஆரம்பித்திருக்கும் 5 வயது குழந்தைகளுக்கு குர்ஆன் தஜ்வீத் ஹதீஸ் மார்க்க சட்டங்களை ஓதி கொடுக்கிறதுக்கான அந்த முயற்சி தான் என்னுடைய பார்வையில் ஆக உயர்ந்தது. 5 வயது குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கற்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சி இலங்கையில் உள்ள மதரசாக்களுடைய எண்ணிக்கை எடுத்தா தீனியா மாஷா அல்லாஹ் பெரிய வாக்கியம் 50வது வருஷத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்தார்களோ உஸ்தாதாக இருந்தவர்களும் ஒரு சிலர் கபரில் போய் சேர்ந்து விட்டார்கள். அப்துல் சமத் ஆலிம் ஹசரத் அவர்கள், இப்ராஹிம் ஹசரத் அவர்கள், மற்றொரு சிலர் அல்ஹம்துலில்லா சேவை செய்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மதரசால் இருக்கிறார்கள். ஒரு சிலர் மதரசால் இருந்து வெளியே இருந்து வேறு சில சேவைகள் செய்கிறார்கள். ரமதான் ஹசரத் அவர்கள் பெரிய தியாகம் செய்த மனிதர். அவர் பல வகையான பாராட்டுக்கு தகமையானவர். அவரும் இருந்தால் இப்பொழுது இங்கே வீட்டிற்கும் தத்தீம் ஹசரத்தும் மற்ற உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் இதை முன்னேற்றத்தின் பாதையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மதரசா போன்றே இந்த நாட்டில் 230 மதரசாக்கள் இருக்கிறது. ஆண்கள் பெண்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக எங்களுடைய கணிப்புப்படி கிட்டத்தட்ட ஒரு 17,000 20,000 இடைப்பட்ட மாணவ மாணவிகள் மார்க்க கல்வியை படித்து கொண்டிருக்கிறாங்க. இலங்கையில் ஸ்கூல்ல போகக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 3,00,000 பிள்ளைகள் இருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,00,000 இருப்பாங்க. 17,000 நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சிலபஸ், அதனுடைய டிசிப்ளின், அதை கண்காணிக்கிறது மாதிரி இந்த 5,00,000 கவனம் செலுத்தப்படவில்லை. ஹோல்சேல்ல கவனம் செலுத்தாம வெறுமனே ரிட்டைல் கடையை வச்சுக்கொண்டு நாங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஃபேக்டரி இல்லை, அந்த ஃபேக்டரி தயாரிக்கப்படுறதுக்கு உண்டான ஆயத்தங்கள் ஒன்றுமே இல்லை. வெறுமனே நாங்கள் இதை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். சந்தேகம் இல்லை, இந்த மதரசாக்கள் எல்லாம் பெரிய நேமத்து. ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது இல்லாத இடத்துல படக்கூடிய கஷ்டம் அது பெரிய கஷ்டம். ஆனால் இந்த நாட்டில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கப்படாத காரணத்தினால் வயது அடையக்கூடிய நேரத்தில் 16 போறதுதான் ஜவாத்துல போறது. அது வரைக்கும் அப்பமாருக்கு எல்லாம் அவ்வளவு டைம் இருக்காது பிள்ளைகளை கூட்டிட்டு போறதுக்கு. இந்த 16 வரைக்கும் இந்த பிள்ளை போகக்கூடியது ஸ்கூலுக்கு. இன்றைக்கு ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் நடக்கிறதுக்கு சரியான கைட்லைன்ஸ் இல்லை. மௌலைமார்கள் இருந்தாங்க, நான் கிங்ஸ்வுட் காலேஜில் கண்டில படித்தேன். எனக்கு 2 மௌலைமார்களும் ஒரு மாஸ்டரும் மாஷா மார்க்கம் தீன. நாங்க அந்த இருந்த கிங்ஸ்வுட் காலேஜுடைய நன் முஸ்லிம் என்வாயர்மெண்ட்ல எங்களுக்கு படிச்சு தந்தாங்க. இன்றைக்கு அந்த பாக்கியமும் 1994 இருந்து அரசாங்கம் மௌலிமார்களை பண்ணாத காரணத்தினால அந்த இதனையும் பயங்கரமாக வீழ்ச்சி இருக்கிறது. யாரெல்லாம் இந்து கிறிஸ்டியன் புத்திஸ்ட் ஸ்கூல்கள் எங்களை பிள்ளைங்க படிக்கிறாங்க. சிலர் அதை பெருமையாக படிக்கிறாங்க, சிலர் நிர்பந்தமாக படிக்கிறாங்க, வேற மாற்று வழி இல்லை அதுக்காக படிக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடியவர்களுக்கு ஓ லெவல் எக்ஸாம்ல அவர்கள் படித்தது புத்திசம் கிறிஸ்டியனிசம் ஹிந்துசம். அவர் முஸ்லிம், அந்த பெண் புள்ள முஸ்லிம், அந்த யுவதி முஸ்லிம், ஆனா ஓ லெவல் எக்ஸாமுக்கு சிட் பண்ண சொல்ல ரிலிஜன் என்று எழுதுறது புத்திசம் ஹிந்துசம் கிறிஸ்டியனிசம். எப்படி இருக்கும் அந்த புள்ள எதிர்காலம்? சந்தர்ப்பங்கள் அமையாத நேரத்தில் பயங்கரமான விளைவுகள் உண்டாகும். துருக்கி 600 ஆட்சி செஞ்சதற்கு பிறகும் இன்றைக்கு கலிமா சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமை கண்ணால பார்த்தோம். நானும் முபாரக் ஹசரத் அவர்களும் கலீல் ஹசரத் அவர்களும் போயிருந்து நான் வந்து போன இடங்கள் எல்லாம் அதுல சுத்தி பார்க்க போன இடங்கள் எல்லாம் வாலிபர்கள் வந்தார்கள் என்று சொன்ன அந்த வாலிபர்களுக்கு நாம செஞ்சது கலிமா சொல்லிக் கொடுத்தார். முயற்சிகள் சரியான முறையில் செய்யப்படாத நேரத்தில் வரக்கூடிய ஆபத்து என்னண்டா, ஒரு சமூகமே வலி தவறி போய்விடுவார்கள். அதனால் மதரசால உள்ள உஸ்தாத்மார்களும் மிக கவனமாக தன்னுடைய நேர காலம் இருக்குமெண்டா, இந்த மாணவர்களுக்கு ஓய்வான நேரத்தில் நான் சரியாக கற்பித்துக் கொடுக்க முடியும் என்று அதுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கேனும்டா, இது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கணும். இது ஒரு பாக்கியமாக இருக்க வேண்டும். இதை கொண்டு ஒரு சமூகம் உருவாகும், ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்படும். அபுல் ஹசன் நதுவி ரஹ்மல்லா அவர்கள், மன்சூர் நோமானி ரஹ்மல்லா அவர்கள் கொண்டவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். சொன்னார்கள், உங்களுடைய ஊரை இந்தியாவை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய எதிர்கால சமூகத்தை மதம் மாறிய குழந்தைகளாக நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னா, குழந்தைகளை சரியாக மக்தபுகள் பள்ளிக்கூடங்கள் மூலமாக மசிதுகளில் நடக்கக்கூடிய அந்த தீனியத்துடைய பாடம் கற்பிக்காம விடுங்க, இந்த புள்ள எதிர்காலத்தில் மதம் மாறிக்குவாங்க. அல்லாமா இக்பால் அவர்கள் இந்தியா ஸ்பெயின் எல்லாம் பார்த்துட்டு வந்து சில கவிதைகள் படித்தார். அதுக்கு பிறகு இந்தியா மக்களை பார்த்து சொன்னார், இந்த முல்லாக்களை இந்த மௌலவிமார்களை பள்ளிக்கூடம் மசிதுகளில் இருந்து ஓதி கொடுக்க விடுங்க, இல்லைன்னா இந்த இந்தியாவும் ஒரு ஸ்பெயினாக மாறும் என்று சொன்னார்கள். ஸ்பெயின் எப்படி மாறுச்சு? ஷேக் தக்கி உஸ்மானி ஹபீஸுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஸ்பெயின்ல அதான் சட்டத்தோடு தான் பிறந்தது.
இன்றைக்கு மஸ்ஜிதும் இல்ல அசானுக்கே, அசானும் தானே மக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். கிப்லா சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. கண்ணியமானவர்களே, முயற்சிகள் விடுபடும் பொழுது விபரீதங்கள் இப்படிதான் உருவாகும். அதனால் உள்ளதை வைத்து மிக பெருமையிலையும் மமதையிலையும் ஆளாகி விடாமல் உள்ளதில இருக்கக்கூடிய குறைபாடுகளை பார்த்து எப்படி நிறைவேற்ற முடியும் என்ற கவனமும் அக்கறையும் கவலையும் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு விஷயத்தை பற்றிதான் சொல்கிறேன், ஒரு துவாவை விட்ட இவ்வளவு மகாபெரும் மனிதருக்கு இவ்வளவு கவலை இருக்கும்டா. நாங்கள் சந்ததிகளை அழிக்கும் விஷயங்களை இன்றைக்கு முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட கவலை இல்லாமல் இருந்தவன்டா, அதால வரக்கூடிய விபரீதம் பயங்கரமாக இருக்கும். அதனால் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் நான் இப்ப போகக்கூடிய இடங்கள்ல இப்ப எங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துட்டு சந்தோஷமாக இப்படி எஸ்எம்எஸ் வரக்குள்ள பெரிய சந்தோஷமாக இருக்கு. அந்த எஸ்எம்எஸ் என்ன சொல்றாங்கன்னா, டுடே ப்ரோக்ராம் அப்டேட் அட் கட்கோஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் 9 கிளாஸ் 184 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபன்ட்ஸ் 350 அட் மீரா மக்கா மஸ்ஜித் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபன்ட்ஸ் 25 at Veerakon Garden masjid starting program 1 class 22 students participant 30 at Hijrapura Digana masjid parents meeting classes 4 students 80 participants parents 76 மாஷால்லா 80 பிள்ளைகளுடைய 76 பெற்றோர்கள் சமூகம் அளித்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு 5 வயசுக்குள்ள வந்து அழகாக துவா ஓது, டைலெட்டுக்கு போகும்போது நான் வீட்டில் கேட்க சொன்ன அந்த வீட்டில் எப்படி இருக்குது புள்ள, அந்த புள்ள டாய்லெட்டுக்கு போகல, 5 வயது புள்ள இப்ப துவா ஓதிட்டு போகுது, தூங்கக்குள்ள துவா ஓதிட்டு தூங்கு. பெரியவங்களுக்கே நிலை வருதில்லை, இந்த பிள்ளைக்கு 5 வயதுல இதை நாங்கள் சரியாக கொடுத்தோம்னா இதை கொண்டு எதிர்காலம் ஒரு சமூகம் 5 லட்சத்துடைய சமூகம் 5 கோடி உருவாக்கும், 5 லட்சத்துடைய சமூகம் 5 கோடி உருவாக்கும். இதுல கவலக்குறைவாக நடந்தோம்னா பயங்கரமான விபரீதம் உண்டாகும். அதனால் விடுபட்டவர்கள் கைதிடப்படுகிறார்கள். கண்டியில் ஒரு இடத்துல 8 வயது 5 வயதுக்குள்ளதான் இந்த கிளாஸுக்கு சேர்க்கப்படும். 8 வயது வாப்பா வந்து எந்த பிள்ளையும் சேருங்க என்றிருக்கிறார். அதுக்காக அவர் சிரமப்படுகிறார். பாருங்க, எனக்கு 5 தான் எடுக்கணும், எங்கட கிளாஸ்ல 20 புள்ளதான் இருப்பாங்க, ஒரு உஸ்தாத வச்சுட்டு 200 பிள்ளைக்கு கிளாஸ் நடத்துறது, அது நாங்கள் செய்யற பெரிய அநியாயம். 50 பிள்ளைக்கு வச்சு ஒரு உஸ்தாதுக்கு பாடம் நடத்தேருமா? ஒவ்வொரு பிள்ளைக்கு டைம் எடுத்தாலும் எவ்வளவு நேரம் போகும்? மற்றவங்களோட டைம்ல வீணாக்குறோம். இதனால் இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லாமல் போகிறது. அதுக்குள்ள ஆசை இல்லை, அதுக்குள்ள ஆர்வம் இல்லை. இன்றைக்கே மக்கள் கவலைப்படுகிறார்கள், ஓஹோ நான் ஏன் சரியாக குர்ஆன் ஓதிக்கொள்ளவில்லையே, சூரத்தில் பாத்தியா சரியில்லையே. ஒரு காலம் வரும், இந்த 7 வயது 6 வயது பிள்ளை வச்சு வாப்பாவும் உமாவும் தன்னுடைய சூரத்தில் பாத்தியாக தெரிந்து கொள்வார்கள். வெட்கப்பட தேவையில்லை, இன்றும் அது நடக்கும், நாளைக்கும் அது நடக்கும். இப்பொழுது அல்ஹம்துலில்லா 6 மாச முயற்சியில இந்த எண்ணிக்கையும் எடுப்போம் என்று சொன்னா 2 2 7 நான் நேற்று மாலையாளத்தில் வாசித்தேன், 2 7 நடந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வந்திருந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அது 3500 மூலாக இருந்தது. 3500 மூலாக இருந்தது. ஆபிஷியல் மக்தப் டீடைல்ஸ் 2/7/2011 நம்பர் ஆஃப் மஸ்ஜித் வித் மக்தப் சிலபஸ் 60 கிளாசஸ் 168 டோட்டல் உஸ்தாத் 148 டோட்டல் ஒஸ்தார் 100 அதுக்கு கால் வருது. அதை பார்க்க போக்கல. கண்ணியமானவர்களே, இந்த குறுகிய காலத்தில் அல்லாஹு தஆலா பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கிறார். மற்ற குழியில 9 ஏரியாவில், கொலர்னாவையில 10 ஏரியாவில், கெசல் வத்தையில 9 ஏரியா, மர்தானையில 5, மாளிகாவத்தில் 2, தெய்வலையில 1, ஜாவத்தில் 1, வெள்ளவத்தில் 1, கிராண்ட் பாஸ்ல 3, தேவையில் 2, கண்டி சிட்டில இன்றைக்கு 3,016,2012 377 இருந்த மாணவர்கள் 2-7 வரக்கூடிய நேரத்தில் 3,000 சொச்சமாக மாறி இன்றைக்கு 200 சொச்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு போகிறது. நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய இந்த முயற்சியில 160-170 உஸ்தாதுமார்கள் அதற்குள்ள பயிற்சி எடுக்கிறார்கள். யாரும் ஒரு திறந்தெடுத்து பிள்ளைக்கு அடிக்க முடியாது இந்த சிஸ்டத்தில். எந்த பிள்ளைக்கும் அன்பாக பண்பாக தான் அந்த பிள்ளையை நடத்தணும். பிள்ளைக்கு ஒரு தொகையை கொடுத்து அன்பு காட்டி அந்த பிள்ளையை இந்த மார்க்கத்தின் பக்கம் கவர முடியும் என்றால் இதுதான் நபியவர்கள் காட்டிடும் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சூழ்ந்திருந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா 5 வயதுள்ள சஹாபி, 6 வயதுள்ள, 7 வயதுள்ள, 8 வயதுள்ள, 3 வயதிலிருந்து நீங்க எண்ணிக்கொண்டே போகலாம். அந்த 3 வயதிலையும் கிரகிக்கிறார்கள். இன்னைக்கு 2 வயது புள்ளட கையில போன கொடுத்தாலே அந்த புள்ள என்னெல்லாம் செஞ்சு போடுது. அந்த நேரம் சஹாபாக்கள்ல 3 வயதுள்ள சஹாபியும் சில விஷயங்களை கிரகிச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. நபியவர்களை எப்படி கண்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. 4.5 வயதுள்ள மஹ்மூத் இப்னு ரபி என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வந்தார்கள். நான் சுகீனமாக காய்ச்சல் எனக்கு இருந்தது. நபி அவர்கள் எங்களை வீட்டில் உள்ள கிணத்திலிருந்து தண்ணீரை எடுத்து வாயில போட்டு உமிழ்ந்தார்கள். எங்கள் முகத்தில் நான் எனக்கு ஏற்பட்ட காய்ச்சல் எல்லாம் நீங்கிவிட்டது என்பதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யும் இந்த ஹதீஸை 4.5-5 வயது சஹாபி ரிவாயத் செய்கிறார். இந்த வீட்டில் நடந்தது எனக்கு காய்ச்சல் தெளிவாக இல்லை. 4.5 வயதுக்குள்ளே ஹதீஸுடைய ரிவாயத்து செய்யக்கூடிய அந்த அனுமதி கிடைக்கிறதே பெரிய வாக்கியம். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் 7-8 வயதுடையவர்களாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய விதவையான தாய் ஒப்படைக்கூடிய நேரத்தில் அவருக்கு 10 வயதாக இருந்ததை 20 வயது வரைக்கும் 10 வருடமாக அவர்களுடன் சேர்ந்திருந்தார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் வாலிபர்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பைமூனா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்து, சாட்சி எனக்கு அனுமதி தாருங்களா, 7-8-9 வயது தான் இருக்கும், எவ்வளவு பெரிய ஆர்வம், அவர்கள் எனக்கு அனுமதி தாருங்களா, எதுக்கு மகனே உனக்கு அனுமதி வேணும், இரவு உங்களோட இரவில் தூங்குறதுக்கு அனுமதி வேணும். என்னத்துக்கு நபி அவர்கள் என்ன அமல் செய்கிறார் இந்த பாத்திரத்துக்கு? சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத்து, மைமூனா அனுமதி கொடுக்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் மைமூனாவும் இப்படி படுக்க அவர்கள் தலவாக்கில் படுத்தார்கள். நபி அவர்கள் தாஜத்துக்கு எழுந்து போகிறார்கள். இஸ்திஞ்சாவுக்கு இந்த சிறிய அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு எவ்வளவு நுணுக்கம் இருக்குது பாருங்க. அவர் எழுந்து போய் பக்கத்துல சின்ன பாத்திரத்துல தண்ணீர் எடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் டாய்லெட்டுக்கு போனாங்க. இவர் வெளியில வச்சுட்டு வந்து மறுவா தூங்குறது போல தூங்கிட்டாங்க. நபி அவர்கள் வெளியே வந்து பார்க்கிறாங்க, தண்ணீர் வச்சிருக்கு. வந்து கேட்டாங்க மைமூனா கிட்ட, யாரும் அந்த தண்ணீர் வச்சு இந்த சிறிய பையன் தான் இதை செய்தான். உள்ளத்தால வந்த துவா, அல்லாஹும் இவருக்கு மார்க்கத்தை இந்த அறிவை குடியாருமா, இந்த சிக்கு குடியாருமா, குரானுடைய விளக்கத்தை குடியாருமா, இந்த நபியவர்கள் கேட்ட துவாருக்குவே அல்லாஹு அக்பர், தாயிப் நகரத்துக்கு நான் போல பொழுது அவரது அப்பா அப்துல்லா அப்பா சோதியலான அவர்கள் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாயிப் நகரம் ஒரு புறம் நபி அவர்களை அடித்து வளர்த்தியது, மறுபுறம் தாயிப் நகரம் ஒரு காலத்தில் அது பெரும் ஒரு அறிவுடைய இடமாக மாறியது. அந்த தாயிப் நகரத்துக்கு நபி அவர்கள் நடந்து போனார்கள் அல்லவா, அதுதான் பைதல் ஜமாத் என்று சொல்கிறோம். நபி அவர்கள் நடந்து போனார்கள், அழைப்பு கொடுத்தார்கள், அடிபட்டு வந்தார்கள். அங்கு நபி அவர்கள் போனதுடைய பிரதிபலன் தான் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இது எல்லாமே நபியுடைய தாய்ப்புடைய அந்த பிரயாணத்துடைய வரக்கத்தில் செல்ல வேண்டும். எந்த அடிப்படையில் என்று கேட்பீர்கள் வேளாண் சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்துக்கு இருந்து ஒருவர் வருகிறார். அவர் வந்து பேர் உருவத்திற்கு மசூது சகஃபி, பனு சகீஃப் கோத்திரத்தை சேர்ந்தவர். ஒருவா கரிம சொல்கிறார், நபியே நான் தாய்க்கு மாஷா அல்லாஹ், அன்று நான் அடிப்பட்ட நான் இன்று உருவா கைக்கு வந்திருக்கிறார். நபி அவர்களுக்கு சந்தோஷம். நபி அவர்கள் வசியத்து செய்கிறார்கள், உருவா அவசரப்பட வேண்டாம், அமைதியாக இருந்து ரகசியமாக வச்சுக்கோங்க, நீங்க வெளிப்படுத்தினால் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும். உருவா தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கு போன உருவா உடனே எல்லாரையும் அழைத்து மார்க்கத்தை, வீர ஸ்லாவ களிமாவை, ஏகத்துவத்தை, இறுதி நபித்துவத்தை ஆகரித்த முன்வைத்த நேரம் அந்த ஊர் எதிரிகளாக மாறினார்கள். தலைவர்கள், முக்கியஸ்தர்கள், நபியையே விரட்டினவர்கள், கேலி பண்ணி கூத்து நடத்தினவர்கள் சொன்னார்கள், இவருக்கு நாங்கள் ஒரு காரியம் செய்வோம், இவர் இரவைக்கு ஏற்ப அதான் சொல்லுவாரோ எல்லாரும் அந்த குறியெடுத்து அடிப்போம், அவரை நாங்கள் முடித்து விடுவோம். அதே போல முடித்து விட்டார்கள். ஷஹீதாகிவிட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவித்தல் வருகிறது. குர்ஆனில் நபி அவர்கள் சொன்னார்கள், வத்ரிப் லஹும் மஸலன் ஹாதல் கரியா இஸ் ஜாஅஹும் முர்சலூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சூரா யாஸினில் இந்த அந்த ஈமானுள்ளவர் ஈமானை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த வந்த பொழுதே அவருக்கு அந்த ஊர் மக்கள் செஞ்சது போலதான் இந்த உருவாக்கம் செய்துவிட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவலையோடையும் ஒருபுறம் நன்மாராயத்தையும் அல்லாஹ் அவருக்குள்ள சொர்க்கத்தை தயாரித்து விட்டார் என்ற அந்த நன்மாராயத்தை சொன்னார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முயற்சியின் பிரதிபலன் தான் உருவா, நபியுடைய முயற்சியின் பிரதிபலன் தான் முஹம்மது பின் காசிம் அஸ்ஸகஃபி. உருவாவும் பனு ஸகீஃபை சேர்ந்தவர், இந்தியாவுடைய மண்ணுக்கு நுழைந்த இஸ்லாத்தை பிரகடனப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட அந்த மனிதருடைய பெயரும் முஹம்மது பின் காசிம். அந்த முஹம்மது பின் காசிமுடைய வருகை, அவரும் இந்த குலத்தை கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். நபியுடைய ஒரு முயற்சி வீணாகவில்லை, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசிவாக்கிறார். அந்த ஊர்ல தான் அதர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பிற்காலத்தில் மக்கள் வெள்ளம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்து போறாங்க. கேட்டாங்க, என்ன இவ்வளவு ஜனம் இல்ல, அப்துல்லா இப்னு அப்பாஸ் சந்திக்க வராங்க, ஹதீஸ கேட்க வராங்க, குர்ஆனை கேட்க வராங்க, சிக்கரை கேட்க வராங்க, தஃப்சீரை கேட்க வராங்க, கவிதைகளை கேட்க வராங்க, அரபு இலக்கணத்தை கேட்க வராங்க. மக்கள் வெள்ளம் வந்துட்டு போறாங்க, கடவுளுடைய பலனை கேட்கிறாங்க. எதை கேட்டாலும் அவர்கள் கிட்ட கிடைக்கல. அன்று பெற்றுக்கொண்ட துவா அதனுடைய பிரதிபலன். துவா உள்ளவர்களாக மாற வேண்டுமே தவிர பத்வா உள்ளவர்களாக மாறிவிடக்கூடாது. துவாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய சமூகமாக மாற வேண்டுமே தவிர நாம் பத்வா உள்ள சமூகமாக மாறக்கூடாது. எப்பொழுதுமே இதுல மிக வெளிப்பாக இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, துவாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஜரீர் இப்னு அப்துல்லா பசீர், யூசுப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அவர் வருகிறார் சபைக்கு. நபி அவர்கள் அவரை கௌரவிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். மிக அழகான சஹாபியாக இருந்தார் அவர். மேனிய யுத்தத்துக்காக வேண்டி மேல் பகுதியுடைய ஆடையை கலைஞ்சி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்க கொல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களை மேனிய மறைச்சுக்கோங்க, யாரும் பார்த்தா கண்டித்து ஏற்பட்டு விடும் சொன்னார்கள். ரெண்டு சஹாபியும் பதில் சஹாபிகள், ஒரு சஹாபி உன்னவரை பார்த்து ஆழ்ந்து ஏங்கினார். அதே நேரம் மயங்கி கீழே விழுந்து விட்ட சம்பவத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஅத்தாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். ரெண்டு பேரும் பத்ர் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்து ஏங்கின பொழுது மயங்கி கீழே விழுந்து விட்டு காய்ச்சல் ஜுரம் ஏற்பட்டுவிட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இதை முறையிட்ட பொழுது நபி அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு அகற்றினார்கள், கடினமாக கோபித்தார்கள். உங்களுக்கு பாரக்கல்லா என்று சொல்ல முடியாதா என்று கேட்டார்கள். ஒருவருடைய அழகை, ஒருவருடைய ஒரு தன்தக்க குழந்தையாக இருக்கலாம், அதை கூட பாரக்கல்லா மாஷா அல்லா என்றுதான் தூக்க வேண்டும் தவிர ஆஹூ என்று சொல்லி அதுக்கு கண்ணு கண்ணால நாங்கள் திங்க ஆரம்பிச்சோம்னா தாயுடைய தந்தையுடைய தாக்கமே அந்த குழந்தை ஏற்பட்டுவிடும். அதனாலதான் எதையுமே ஒரு வீட்டை, ஒரு வாகனத்தை, ஒருவருடைய அழகு, ஒருவருடைய நல்ல ஒரு சந்தர்ப்பத்துல பாரக்கல்லா கல்யாணம் முடிச்சுன்னு சொன்னா மாப்பிள்ளை போல அந்த அந்த சாவி மற்ற சாவியை பார்த்து மாப்பிள்ளை போல இருக்கிறீங்களேன்னுதான் எங்கிறான் மயக்க வந்துடுச்சு. அதனாலதான் மாப்பிள்ளை அவர்கள் வார்த்தைகளால் மக்களை மதித்திருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள், துவா செய்திருக்கிறார்கள். நீங்க பாத்திரமானவர் இந்த பக்கத்தில் அமர வைக்க வேண்டும், ஆனா நீங்க தூரத்தில் இருக்கிறீங்க, எல்லாரையும் தாண்டி கொண்டு வர்றதுக்கு எனக்கு கஷ்டம், இப்படி எல்லாம் ஏற்பாடு இருக்கு. அனுப்பினார்கள் ஒரு ஊருடைய வெற்றிக்கு அவர் காரணமாக அமைந்தார். அவர்கள் நபி அவர்களுக்கு சொன்னார், யார சொல்லா குதிரையில சவாராகினா கீழே விழுந்துடுவேன், அதுக்கு சரியான பலகீனம் இருக்குது. நபி அவர்கள் நெஞ்சு தட்டி அவருக்கு செய்த துவா, அவர் எப்படி வீரராக இருந்தார் என்று சொன்னா எங்கு போனாலும் துணிச்சலாக போகக்கூடியவராக இருந்தார். நபி அவர்கள் துவா செய்கிறார்கள். ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அவர்களுக்கு, அபூ ஹுரைரா அப்துல் ரஹ்மான் இப்னு ஸஹர் ரழியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவா. ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவ்வளவு விஷயங்களை கேட்கிறேன், புதிதாக வந்திருக்கிறேன், இதோ மூணு வருஷத்துடைய முஸ்லீம், மூன்று வருஷத்துடைய முஸ்லீம் தான், மற்றவர்கள் எல்லாம் சஹாபாக்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் இவர்களுக்கோ பின்னிதான் இஸ்லாத்தை கழுவினார்கள். அந்த அப்துல் ரஹ்மான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, நான் கேட்கிறதெல்லாம் மறந்துடுறேன், எனக்காக நீங்க துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிட கையில் இருக்க விரித்த விரிக்க சொல்லிட்டு அதில் நபி அவர்கள் ஓதினார்கள். அவர்கள் நெஞ்செழுத்தில் அணைக்க அல்லாஹு அக்பர் அவர்களுக்கு எல்லாம் அப்படி மனப்பதிவாகி கொண்டே போனது, ஞாபக சக்தி அதிகரித்தது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இன்று 5375 ஹதீஸ்கள் ரிவாய் செய்தார்கள். மூன்று வருஷம் இருந்த இந்த சாபிக்கு அல்லாஹ் பிரத்யேகமான ஞாபக சக்தியை கொடுத்தான். அவர்கள் ஜாகியத்துடைய காலத்தில் மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தியில ஒன்றுதான் அவர்களுக்கு எழுத்தாற்றல, அவர்களுக்கு படிக்கும் சக்தியை குறைவாக கொடுத்தாலும் ஞாபக சக்தியை அல்லாஹால அதிகமாக கொடுத்தான். கவிஞர்கள், அரபிகள், காட்டரபிகள் அவர்கள் படிக்கும் கவிதைகளை பார்த்தா இன்று பெரும் பெரும் ஏடுகள்ல அது குமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அல்ல அவர்களுடைய திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அவர்களுக்கு அல்ல அந்த அளவுக்கு ஆற்றலை கொடுத்தான். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முதல் குழந்தையாக இருக்கக்கூடிய 20 வருஷத்துக்கு முதல் குழந்தை பருவத்துல தூக்கிட்டு வந்த நேரத்துல அந்த குழந்தையுடைய கால் பாதத்தை கண்டுட்டு 20 வருஷத்துக்கு முதல் அந்த காலை பார்த்து அன்றைக்கு நான் நீ குழந்தையாக இருக்கும் பொழுது கண்ட கால் தான் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஞாபக சக்தி இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இமாம் புகாரி எடுத்தீங்க என்று சொன்னால் அதுக்கு பிறகு அந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தவர்கள் 6 லட்சம் ஹதீஸை பாடமாக்கினார்கள். இமாம் அபுதாவூத் எடுத்தீங்க என்று சொன்னால் 5 லட்சம் ஹதீஸை பாடமாக்கிறார்கள். யஹ்யா இப்னு மைனா எடுத்தீங்க என்று சொன்னால் 10 லட்சம் ஹதீஸை பாடமாக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஞாபகம் சக்தியை கொடுத்தார். அவர்களுடைய உள்ளத்தில் இந்த ஆழமான ஒரு பதிவு இருந்தது. கனியமான சகோதரர்களே, பெரியாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை பெற்றுக்கொள்ளும் சமூகமாக நல்லடியார்கள், சாலிகான மக்கள், அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹுடைய நெருங்கியவர்கள், உலமாக்கள் இவர்களுடைய துவாக்களை பெற்றுக் கொள்வதே பாக்கியமாக வாழ்கிறது. அனுசரியெல்லாம் அவர்களுக்கு நபியவர்கள் அல்லாஹ்வுக்கு சம்பவம் உமரவும் பாரிசு மாறிட்டு வருவதற்கு அவர்களுக்கு வாசிதார்கள். இந்த ஆயுளை கொடு, செல்வத்தை கொடு, குழந்தை பாக்கியத்தை கொடு. யல்லா இவருடைய பாவத்தை மன்னி சொன்னார்கள். மூளை உலகத்தில் பெற்றுக்கொண்டு 130 குழந்தைகள் அவர்களுக்கு இருந்தது. ஒரு மனைவி அல்ல, பல மனைவாக இருந்தார்கள். மௌத்தாக முடித்தார்கள். 130 குழந்தைகள் புகாரி சிறையில் பதிவாக இருந்தது. செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்தார். அவர்களுக்கு 99 மேற்பட்ட வயதை கொடுத்தார். சொன்னார்கள், நான் நபியவர்கள் செய்த துஆவில் மூளை அடைந்து விட்டேன், ஒன்றை எதிர்பார்த்திருக்கிறேன், மன்னிப்பை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னார்கள். கண்ணியவான்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் நல்லடியார்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய துஆவை பெற்றுக் கொள்ளவும். யாருக்கும் பத்வாவுக்கு ஆளாகிவிடக் கூடாது, பத்வா செய்யவும் கூடாது, பத்வாவுக்கு ஆளாகவும் கூடாது. புல்லாதது வேறாத சகோதரர்களே, மனிதர்களுடைய பத்வா சாலிகான மக்களுடைய வீணாக மக்களை நோண்டி கில்லி துன்புறுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தினா சில நேரம் வாய்ப்பவரையும் வார்த்தை வந்துடும், அது வாழ்க்கைக்கு பாதகமாக மாறிடும். அந்த துவா செய்தார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு எங்க ஒரு ஊழியம் செய்து குழந்தைகளை வளர்க்கணும், சின்ன வயதிலிருந்தே ஊழியம் செய்து ஹிதுமத் செய்து பழக்கணும், நல்லடியார்கள் வீட்டுக்கு வந்தா அவங்களோட சிறப்புகளை திருப்பி வைக்கக்கூடிய பழக்கத்தில் நாங்கள் குழந்தைகளுக்கு உருவாகணும். அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய சாயிபு சிவாக்கு என்று அவர்களுக்கு பேர் சுட்டப்பட்டது. அவர்கள் நபியுடைய மிஸ்வாக்கையும் நபியுடைய செருப்பையும் சுமந்து செல்வார்கள். நல்லடியார்களுடைய செருப்பு திருப்பி வைக்கிறதும் அது ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை செருப்பு தூக்கி வைக்கிறது என்றால் அதை ஒரு இழிவாக எடுக்கக்கூடாது. மேலான சகோதரர்களே, நான் என்னுடைய வீட்டுக்கு யார் விருந்தாளியாக வந்தால் யாராக இருக்கலாம், அவருடைய செருப்பை திருப்பி வைக்கிறத அது நான் எனக்கு ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். இதே எங்களுக்கு ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதே நாம் இந்த இந்த ஊழியர்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நெருங்க முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ்வுடன் நெருங்கிறது இருக்கிறதே அது சில நேரம் உறுதல சொல்லுவார்கள், இபாதத் கரேகா ஜின்னத் மிலேகா ஹிதுமத் கரேகா குதா மிலேகா. வணக்கம் சீரத்தினால் அல்லாஹ் ஜின்னத்தை சொர்க்கத்தை தருவான், ஊழியம் சீரத்தினால் அல்லாவை கிடைப்பான். அந்த ஒரு அரசர் சொன்னார் அல்லவா, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அப்ப அந்த நேரம் நயாஸ் என்றவன் அந்த மஹ்மூத் ரஜ்னவியாக இருக்கும் அவருடைய அந்த அரண்மனையில எல்லாரும் எடுக்க போயிட்டிருக்கிறாங்களப்பா, நீ ஒன்றுமே எடுக்காம இருக்கிறியே, பொறுமதியான எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்கிறேன். அவர் அவரோட தலையில கையை வச்சா, நான் உங்களை எடுக்க பார்க்கிறேன், உங்களை எடுத்தா எனக்கு எல்லாருமே கிடைச்சு. கனிவானவர்களே, நாங்கள் எப்பயும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு அசைவும், எங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும், எங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அப்படிதான் அமைய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நான் இந்த இந்த மாதத்தில் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி வருகிறேன். இந்த சபையிலேயும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபியவர்கள் வஃபாத்தாகும் பொழுது 20 18 வயதாக இருந்தது. அவர்களுடைய தகப்பனான ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்கள் திங்கட்கிழமையில மௌத்தாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதுக்காக வேண்டி அவர்கள் ஆயத்தமானார்கள். சில நல்லடியார்களுக்கு அப்படியும் அல்லாஹ் தஆலா கொடுத்துடலாம். வெள்ளிக்கிழமையிலையும் ஹதீஸ் வந்திருக்கிறது, திங்கட்கிழமையிலையும் நபி அவர்களுடைய மௌத்து ஏற்பட்டது. திங்கட்கிழமையுடைய மௌத்துக்கும் நன்மாராயங்கள் வந்திருக்கிறது. எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை. அல்லாஹ் சில நேரத்தில் அதை நசிபாக்கிக்கிறான். அவருக்கு அந்த மௌத்து வரவும் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களுக்கு தகப்பனும் மௌத்தாகிட்டார்கள். 21 வயதாக இருக்கும். தகப்பன் மௌத்தாகிட்டாங்க 18 அவர்களுக்கு 6 அந்த காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்ப அவங்களோட உள்ளத்துல இந்த 20 என்ன ஓடுது தெரியுமா? ஏந்த மௌத்துக்கு பிறகு ஏந்த அடக்கம் எங்கு நடக்கோடும், மையத்தை எங்க அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடைய கவலையாக இருந்தது. உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய கவலை, யல்லா எனக்கு மதீனாவுடைய மௌத்தை தான், யல்லா எனக்கு உன்னுடைய பாதையின் ஷஹாதத்தை தான். குத்தின உடனே அவன் கேட்டது, யார் என்ன குத்தியது, முஸ்லிமா காஃபிரா? சொன்னார்கள், குத்தியதற்காக அல்ஹம்துலில்லாஹ், நான் இதை விரும்பினோம், அது எனக்கு கிடைத்து விட்டது. பாகிஸ்தான்ல 1986 நான் வருடத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஜமாத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது லாகூர்ல ஒரு பெரிய ஆளும் பம் பிளாஸ்ட்ல அவர் ஹாஸ்பிட்டல் வைக்கப்பட்டிருக்கிறார். நான் லாகூருக்கு போற நேரம் அவரை பார்க்கறதுக்கு போறேன். அவருடைய பயான் அவர் பண்ணி கொண்டிருக்க போல இறுதி நேரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை பற்றியும் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அழுகையை பற்றியும் அந்த கடைசி கட்டத்தை பேசிக் கொண்டிருக்க போலதான் அந்த பம் பிளாஸ்ட் ஏற்பட்டு பல உலமாக்கள் ஷஹீதானார்கள். இவருடைய கால் அப்படியே பழுதாக இருந்துச்சு. இவர் வந்து அங்கு நபியுடைய அன்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார், நபி அவர்களின் மௌத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இவருடைய கால் காயமாகி இவர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க. நான் அவரை போய் சந்திக்க கொல கையை தூக்கினார், எனக்கு துவா செய்யன்னு சொன்னார். அதுக்கு பிறகு அவரை ஃபஹத் மன்னர் வந்து அவர் பல காரியங்கள் தீனுடைய பணிகளில் ஈடுபட்டவர் என்ற காரணத்தினால் அவரை ரியாதுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெஷல் சார்டர் பிளைட்ல அவரை தரப்பித்தார். அவர் அங்கு போனார். அங்கு ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் அங்கு மௌத்தாகினார். அவருடைய ஜனாசாவை மதீனால் அடக்கம் செய்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் பொழுது கஞ்சத்தனமோ நிராசையோ நம்பிக்கையின்மையோ இருக்கக்கூடாது. உமர் ரலி அல்லாஹு அவர்கள் கேட்டது போல அல்லாஹும் அர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபி, யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் மரணத்தை தா, யா அல்லாஹ் வீர மரணத்தை தா, மதீனாவுடைய மௌத்தை தா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்துல அந்த 20 வயதிலிருந்தே மௌத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய அந்த ஆயத்தத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய நிலைப்பாடு இப்படிதான் இருந்தது. சிறியவர்களுடைய உள்ளத்துல கூட அதே நிலைவுதான். அப்துல் ரஹ்மான் அவுப் அவர்கள் மனதில் இடதுல பார்த்துக்கொள்ள அந்த பதிரில் வந்திருந்தவர்கள் யார்? அபூஜஹலை கொள்றதுக்கு தானும் அந்த சஹாதத்தை அடைய வேண்டும். பதருடைய யுத்தத்தில் சகிதான அந்த அபு உமேர் என்று அழைக்கப்படக்கூடியவருடைய வாழ் அவரை விடவும் பெருசாக இருந்தது. அந்த உணர்வை குழந்தைகளுடைய உள்ளத்திலும் தாய்மார்கள் பெண்களுடைய உள்ளத்திலும் முதியவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலும் பதிவு செய்ய வைத்திருந்தார்கள். அவர்கள் யாருக்கு மௌத்து அற்பமாகி விடுமோ உலகத்தில் எதையும் சாதிக்கிறது லேசாகிவிடும். ஜகாத் கொடுக்கிறது லேசு, வக்திலிருந்து தவிர்த்து கொள்றது லேசு, ஆடம்பரம் இல்லாத திருமணம் செய்யறது லேசு, தன்னுடைய வாழ்க்கையை சிக்கனமாக அமைத்துக் கொள்றதை அது இஸ்ராபும் இல்லாமல் வீண்விரையும் இல்லாமல் மிகவும் கஞ்சத்தனம் இல்லாமல். கஞ்சத்தனம் என்பதற்கு வரைவிலக்கணம் என்னவென்றால் அது 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 வந்து வீண்விரையும் இருக்கக்கூடாது, ஆடம்பரமும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் தேவையானதிலிருந்து தவிர்ந்து போகக்கூடியவர் இருக்கக்கூடாது. தேவையான இடத்துல செலவழிக்க வேண்டும், செலவழிக்க வேண்டிய இடத்துல நிதானமாக செலவழிக்க வேண்டும், தேடி தேடி செலவழிக்க வேண்டும். கனிவான சகோதரர்களை தெரியாங்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யார் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி வழிகாட்டுகிறார், அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி உதவி செய்கிறார். அவர்களுடைய நிலைப்பாடுகள் மாறுகிறது. நாம் அல்லாஹ்வுடைய திருத்தத்தை நாடி அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை நாடிதானே செய்கிறேன், உலகத்தில் யாருடைய பொருத்தம் எனக்கு தேவையில்லை, நான் வாழ்வது எனக்கு மௌத்துக்கு தான், நகைப்புள் மௌத்தகமா நகைப்புணல் ஹயாச, நீங்க வாழ விரும்புறது போல நாங்கள் மௌத்தாக விரும்புகிறோம், நகைப்புள் மௌத்தகமா நகைப்புணல் ஹம்ர, நீங்க மதுவானத்தை விரும்புறது போல நாங்கள் மௌத்தாக விரும்புகிறோம். சஹாபாக்களுடைய வார்த்தைகள் இப்படிதான் இருந்தது. யாருக்கு சிறு குழந்தையிலிருந்தே அந்த சிறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த தாய்மார்கள் இப்படிதான் அதை புகற்றினார்கள். பாடத்தை அந்த தாய் புகற்றின பாடம் இருக்கிறதே அது ஆழமாக பதிவாக இருந்தது. 5 வயதிலிருந்தே இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் வளர்த்த தாய் எப்படி வளர்த்தார்கள் சகோதரர்களே, அன்பார்ந்த பெரியார்களே சிந்திச்சு பாருங்க. அப்பதானே அந்த 7 வயதுல அந்த பாக்கியம் கிடைக்கிறது. உம்முல் பதில் என்பவர்கள் தான் அப்பாஸ் அவர்களுடைய மனைவி. அந்த உம்முல் பதில் அவர்கள் அவர்களுடைய தங்கச்சி தான் இந்த மைமூனா ரழியல்லாஹு அவர்கள், நபி அவர்களுடைய மனைவி. அதனால சாட்சியுடைய வீட்டில்தான் இந்த 7 வயது 8 வயதுடைய அந்த சிறார் போயிட்டு தூக்கத்தை பற்றி படித்து வந்தார்கள். இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி தருகிறார்கள், நபி அவர்களுடைய துவா இப்படிதான், நபி அவர்களுடைய உறக்கம் இப்படிதான். அவர்கள் போய் நபி அவர்களுடைய இடது பக்கத்துல தக்பீர் கட்டின நேரம் நபி அவர்கள் காதை பிடிச்சி தொழுகையிலேயே மற்ற பக்கத்துல குழந்தை நிற்கிறார்கள். தொழுகையில வந்து நிற்கும் பொழுது மற்றவரோட ரெண்டு பேர் தொழுகும் பொழுது வலது பக்கத்துலதான் நிற்க வேண்டும், இடது பக்கத்துல அல்ல என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தார்கள். இந்த பிள்ளைக்கு இந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினது யார் என்று பார்த்தா அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி உம்முல் ஃபதல். அந்த உம்முல் ஃபதலுடைய மகன் தான் ஒருவர் ஃபதல் உபாத் உபைத் அப்துல்லா. இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் அந்த உம்முல் ஃபதலுடைய மகன், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன். அப்பாஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த உம்முல் ஃபதல் என்ற தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அபூ லஹபுடைய அழிவுக்கு காரணமாக அமைந்து இந்த அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவியும் அப்துல்லா அப்பாஸ் ரலியல்லாஹுடைய தாயும் தான். அபூ ராஃபி என்ற அந்த வேலைக்கார அடிமை அவர்கள் சில காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூடாரம் அடித்திருந்தார்கள். பதருடைய வெற்றியுடைய நன்மாராயம் சுற்றிக் கொண்டிருக்கிறது மக்காவுக்கு. அபூ லஹபுக்கு அங்கு போக முடியவில்லை. அபூ லஹப் வந்து பதருக்கு போகவில்லை. அபூ லஹப் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் இங்கிருந்து பல குற்றச்சாட்டுகளை பேசிக்கொண்டு கவிதைகளை பாடிக்கொண்டு வீண் வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அபூ ராஃபி என்ற உம்முல் ஃபதலுடைய வேலைக்காரர் அடிமையாக இருந்தவர் இஸ்லாத்துடைய புகழையும் பதருடைய வெற்றியை பற்றி மக்கால பேசிக் கொண்டிருக்க கூட அபூ லஹபுக்கு வந்த கோபத்தில் அடி அடிந்து அடித்தார். அந்த காட்சியை தாங்க முடியாம உம்முல் ஃபதல் என்ற தாய் ஒரு மரக்கொப்பு கட்டை எடுத்து கொடுத்து போட்டால் அடியொன்று அபூ லஹபுக்கு. அபூ லஹபுடைய மௌத்துக்கு அதுதான் காரணமாக அமைந்தது. நீ நபியவர்களை பார்த்து அவ்வளவு பெரிய சபையில் உன் மீது இறக்கப்பட்டு உன்னெல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு வீடு வீடாக தெரு தெருவாக நகர் நகரமாக தெரிந்து உங்களை எல்லாவின் பக்கம் அழைக்கிறதுக்காக வேண்டி உங்களை எல்லாம் கூப்பிட்டு வைத்து வாருங்க இந்த வெற்றியை நீ அடைங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நிறைவேற்ற அந்த விஷம் வந்து மற்றவர்களுக்கும் பரவிடுமோ என்ற அச்சத்துக்கு வந்து இந்த மையத்தை கூட பக்கத்துல போகாமல் குழந்தைகள் கூட ஓடிவிட்டார்கள். அந்த பிணம் மூணு நாளாக அடக்காமல் அப்படி நாறுகிறது. மக்கள் சபித்தார்கள், தகப்பன் செத்திருக்கிறானே அந்த சாவுக்கு போய் புலத்தை கூட அடக்க தெரியாதா என்று கம்ப தூக்கி மலையிலிருந்து உருட்டி விட்டார்கள். கன்னியமானவர்களே, நல்லடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முடிவை இப்படிதான் கொடுப்பான். நல்ல இடங்களில் கைய வைக்கக்கூடியவர்களுடைய முடிவை அல்லாஹ் இப்படிதான் ஆக்குவான். அது தம்புள்ளையில கைய வைச்சாலும் சரி, அதை பைத்துல் முக்கத்தில கைய வைத்தாலும் சரி, அதை உலகத்தில் உள்ள எந்த ஒரு அயோத்தியா மஸ்ஜிதிலையும் கைய வைத்தாலும் சரி, அதுல கைய வைக்கக்கூடியவர்களுடைய முடிவு அப்படிதான் இருக்கும். அவர்கள் அப்படி நடக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் வழி தவறி நடக்க முடியாது. நாங்கள் நிதானத்துடனும் சிந்தனையுடனும் மிக தூர்நோக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். பானதுறையில தான் இருக்கும், யாரோ ஒருவர் கால் பண்ணி சொல்றார், அதற்கு நான் போகவா, எத்தனை சிலைகள் உடைக்கன்னு கேட்கிறார், எத்தனை சிலை உடைக்கன்னு கேட்கிறார். நாவு நேரத்தில் கால் பண்ணி அதிரத்தே எத்தனை சிலையை நான் உடைக்க நீங்க சொல்லுங்க, அனுமதி தாங்க, நான் போய் உடைச்சிட்டு வரேன் என்றார். எப்படி இருக்கும், எங்கட நூறு உடைக்கலாம், எங்கட உடைக்கிறவரை பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்கட எண்ணிக்கை குறைவானது இந்த நாட்டில், நாங்க சில நிர்பந்தங்கள்ல இருக்கிறோம் மேலான சகோதரர்களே, ஆனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வீண் மிக சிறப்பானது. அந்த வீணுடைய அந்த வழிகாட்டல்களை எடுத்து நாங்கள் செயல்படுத்தினோம் என்று சொன்னா நிச்சயமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாஹுடைய தீனை புரியக்கூடியவர்களாக மாறுவார்கள். அதற்கு காரணமாக இருக்க வேண்டும், அவர்கள் செய்யறதெல்லாம் அதே முறையில் செய்யக்கூடியவர்கள் அல்ல, நாம் வித்தியாசமாக செய்யக்கூடியவர்கள். எங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய துவாவையும் அஹ்லாக்கையும் மக்களுக்கு காண்பிப்போம். எங்களுடைய நம்பிக்கை அந்த அப்துல் முத்தலிபுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் இல்லையா? அல்லாஹ்வுடைய மாளிகையை கை வைக்க வந்த பொழுது, அப்ரஹாம் அண்ணன் படையெடுத்த பொழுது அந்த அப்துல் முத்தலிப் என்ன சொன்னார்? என்னுடைய ஒட்டகத்தை எனக்கு தந்தது, அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ் பாதுகாத்து சொல்வார். தப்பி போட்ட கரும்பு அந்த இதை போன்று சாரை போன்று அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கினார். கரும்ப சப்பிட்டு துப்பினார்கள் இருக்குவோம், அந்த பொதி கற்கள் இந்த கல்லும் யாரையும் அழிக்குமா என்ற அளவுக்கு அந்த காலத்தில் யோசித்தார்கள். அல்லாஹ் அழிக்க நாடு பொழுது இப்படிதான் அழிப்பான். நாங்க மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மிக விழிப்பாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் அந்நியர்களோடு தெளிந்து வாரக்கூடிய ஊர் இது. எங்களால பிரச்சனைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் உருவாகக்கூடாது, அதுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் நிதானமாக இருக்க வேண்டும். நூறிலி மஸ்ஜித் ஓபனிங் நடந்தது. அந்த ஓபனிங்ல பிரசிடண்டும் பேசினார். அதுக்கு போது எனக்கு பேசுறதுக்கு அவகாசம் சொன்னார்கள், எனக்கு துவா செய்யுமாறு சொன்னார்கள். நான் சொன்ன துவா செய்வதற்கு வரல, நான் ரெண்டு வார்த்தை சொல்ல வந்திருக்கிறேன். அதுல முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்ற அந்த ஆயத்துகளை தான் நான் இப்போ ஓதினேன். அதுல நான் ஓதின முதலாவது ஆயத்தங்களை மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது. நீங்க நீங்க அந்த இந்த சட்டங்களை இந்த நாட்டில் கொண்டு வரவே தேவையில்லை, எங்களை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்கள் யாரையும் பணத்தை கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்க மாட்டோம், எங்களுக்கு அப்படி இஸ்லாம் தேவையில்லை. லாயிக்கராக சுத்தீன் எங்களோட மார்க்கத்தில் பலவந்தம் என்றது கிடையாது. தன்னுடைய புதல்வர்களை ஒரு சஹாவி ஏற்றுக்கொண்ட சஹாவி அவர்கள் கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுகிறார்கள். பலவந்த படுத்தின நேரத்தில் தான் அல்லாஹ் சொன்னான், எங்களை மார்க்கத்தில் எந்த பலவந்தும் கிடையாது. காட்டில் வந்தவர்களுக்கு சில சட்டங்கள்ல அவர்களுக்கு வழிகாட்டல் இருக்கும், சில நேரத்தில் நெருக்கம் இருக்கும், இறுக்கம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் காட்டுக்கு வருவதற்கு எந்த பலவந்தும் கிடையாது. நிலவில் நல்லதுன்னா நீங்க வாரது வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களை நாங்கள் கட்டி அழைச்சு கொள்வோம். உங்களையும் எங்களை போலதான் பார்ப்போம், வேற்றுவ கண்ணோட பார்க்க மாட்டோம். இது நவ முஸ்லீம், இவர் வந்து மௌலா இஸ்லாம் இல்ல, அவரையும் எங்களுடைய சகோதராக வரவேற்போம். இதுதான் எங்களை மார்க்கம், இதுதான் எங்களுடைய. அங்கு வருகிறார் யார்? இக்ரிமா, அபூஜகளுடைய மகன் வருகிறார். நபியவர்கள் சொல்கிறார்கள், அபூஜகளுடைய மகன் வராரு, யாரும் திட்டாதீங்க, அவனோட வாப்பா அவருக்கு நோவின வரும். நபியவர்கள் போட்டிருந்த அந்த போர்வக்கீடு கீழே விழுந்துருச்சு, அவரை கட்டி அழைச்சி வரவேற்றார்கள். இதுதான் எங்களை மார்க்கம். அவர் தீனை விட்டு தூரமாக இருக்கிறார், அவர் நபியவர்களுடைய விரோதியாக இருக்கிறார், வீண் வேணாம் என்று ஓடி போகிறார். உம்மு ஹக்கீம் என்ற மனைவி வந்து மன்றாடுகிறார்கள், யார சொல்லுங்க, நீங்க மன்னிச்சா இந்த கணவரை நான் அழைச்சிட்டு வருவனே. கப்பலும் தடமாறுகிறது, அங்கிருந்து தப்பி வருகிறார். களிமாவை சொல்லு கப்பல்காரன் சொல்கிறார், அந்த நேரத்தில் களிமா விட்டு தானே ஓடி வந்தேன், இங்கேயும் இந்த களிமா விடுதில்லையா? அல்லாஹ் இதானத்தை கொடுக்க நாடிதான் உலகமே சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. கனியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு பாக்கியத்தை கொடுக்க நாடினால் இப்படிதான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எங்களை மார்க்கத்தில் பலவந்தம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் யார் அல்லாவின் பக்கம் திரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். சில நேரத்தில் அல்லாஹ் நாடுபவர்களை தெரிவிக்கிறான், அல்லாஹ் தெரிவிக்கிறான். அல்லாஹுடைய தெரிவு நூதனமானது, அல்லாஹ் பொருள்களை தெரிவு செய்வான். எங்களுக்கு பலவந்தம் கிடையாது. இரண்டாவது, எங்களுடைய குர்ஆன் மிக அழகாக சொல்லித் தருகிறது. இதை நாம் அந்த மஸ்ஜிதில் தெளிவாக சொன்னோம். சொன்ன ஆயிரம் வருடமாக இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம். ஆயிரம் வருடமாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் யாருக்கும் அநியாயம் செய்து வாழக்கூடியவர்கள் அல்ல. ஓரிருவருடைய தவறை வைத்து சமூகத்தின் மீது தாக்குவதற்கு அனுமதி இல்லை. முஸ்லிம்கள் சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பௌத்தர்கள் கூட சொல்கிறார்கள். சிஜே வீரமந்திரியும் எழுதியிருக்கிறார். டாக்டர் லோனா தேவராஜா என்ற பெண்மணியுடைய புத்தகம் இருக்கிறது. ஸ்ரீலங்கன் முஸ்லிம் தௌசண்ட் இயர்ஸ் எத்தனிக் ஹார்மனி. இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஆயிரம் வருடமாக அமைதியையும் நிதானத்தையும் உடன் வாழ்ந்திருக்கிறார்கள். முன்னைய ராஜாக்கள் இந்த முஸ்லிம்களை கௌரவித்திருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஒரு அணுகுமுறை தான் முஸ்லிம்களுடையதாக இருக்கும் என்பதையும் தெளிவுபடுத்தி குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது? லா தஸ்புல்லதீன யதூன் மின் துனில்லாஹ் ஃபஸ்புல்லாஹ் அதுவும் பிகைர் இன் அல்லாஹ் அல்லாதவர்கள், அல்லாஹ் அல்லாதவர்கள் அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள் என்று சொன்னார். நீங்கள் சொல்லுங்களா, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் திட்ட போக வேண்டாம், நீங்கள் திட்ட ஏச துன்புறுத்த சண்டைக்கு போறீங்க என்று சொன்னால் அவர்கள் உங்களை அல்லாவை திட்டுவார்கள். அல்லாவை திட்டுவதற்கு நீங்கள் காரணமாக அமைய வேண்டாம். நூதனமாக வழிகாட்டுகிறது இந்த மெஜாரிட்டி பௌத்தர்கள் வாழக்கூடிய நாட்டில், இந்த சிறுபான்மையினர்கள் வாழக்கூடிய நாங்கள், எங்களுடைய முன்மாதிரி எப்படி இருக்கும்? நீங்க எங்களை ஏசுவீங்க பேசுவீங்க, நாங்க அதுக்கு பதில் எங்களை மௌனத்தில் தருவோம், எங்களை துவால தருவோம். நீங்க அளவுக்கு மிச்சம் குந்திரா எங்களை அல்லா கிட்ட நாங்க பொறுப்பு சாட்டுவோம், நாங்க பத்வாவும் செய்ய மாட்டோம். எங்களை அல்லா கிட்ட பொறுப்பு சாற்றுறதையே உங்களுக்கு அது ஆசத்தாக இருக்கும் என்பதையும் நாங்க நம்பி இருக்கிறோம். அது வரலாறு நெடுகிலும் பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இறுதியாக எங்களுடைய குர்ஆன் சொல்கிறது, லக்கும் தீனுக்கும் வலியத்தீன், யாருக்கும் வளர்ந்ததில்லை, யாரையும் ஏச போறதில்லை. நாங்க என்ன சொல்லுவோம்? உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம். நாங்க எல்லாரும் பஸ்ல போறோம், கழுத்தறையை தாண்டி போறோம், அங்க பன்சல வருது, அந்த இடத்துல எல்லாரும் எழுந்து நிற்பார்கள், நாங்க எழும்ப மாட்டோம். நீங்க எழும்புங்க உங்களோட மார்க்கம், நாங்க உட்கார்றதா எங்களோட மார்க்கம். நாங்க எழும்புவோம், எங்களோட வாப்பாவுக்கும் எழுப்புவோம். நீங்க எங்களை வீட்டுக்கு வந்தா உங்களை கண்ணியப்படுத்தும், நீங்க ஒரு பௌத்தராக இருக்கலாம், உங்களுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். உங்களோட பணம் எங்களோட முன்னுக்கு போகக்கூடிய நேரத்திலே நாங்க எழுந்து நிற்போம், அது எங்களுக்கு பிரச்சனை அல்ல. ஆனா அந்த சிலைக்கு மரியாதை கொடுத்து நாங்க எழுப்ப மாட்டோம். நீங்க எங்கட மசிதுக்கு இறங்கி எலுமினிக்கவும் எங்களுக்கு தேவையில்லை. எங்கட மார்க்கத்தில் அப்படி கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு இருக்கட்டும், எங்கட மார்க்கம் எங்களுக்கு. நாங்க வந்து நீங்க கூட்டத்து அங்க வைக்க வேணும் என்று எங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. நாங்க அப்படி செய்ய மாட்டோம். நாங்க தொப்பியை கலட்டிட்டு தான் அவரோட பன்சல்களுக்கு வரணும் என்று சொன்னா நிற்பந்தம் இருந்து அப்படி போக வேண்டியிருந்தா போவோம், இல்லைன்னா எங்களுக்கு அப்படி போக தேவைப்பட மாட்டாது. நாங்க திரும்பி வந்துடுவோம், எங்கட அடையாளத்தோடு நாங்க இருந்து கொள்வோம். கனியமான சகோதரர்களே, இந்த நிலைப்பாட்டுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய அகலாக், எங்களுடைய அணுகுமுறை மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும், மிக அழகாக இருக்க வேண்டும், பார்ப்பவர்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய மார்க்கத்தினுடைய விளக்கம் எங்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கனியமானவர்களே, பெரிய தவறு செஞ்சிருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில. நாங்க இந்த இஸ்லாம் என்னன்றத அவர்களுக்கு சரியாக சொல்ல இல்லை, சொல்லவும் இல்லை. நாங்க பேசுறது தமிழ்ல, அவர்கள் புரிவதில்லை எங்களோட தமிழ. எங்களோட மார்க்கத்துக்கு அவர்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களோட வியாபார கடைகள்ல, எங்களோட தொழில்ல, எங்களோட உத்தியோகத்துல, எங்களோட ஸ்கூல்ல, எங்களுடைய திருமணத்துல, எங்களுடைய வாழ்க்கையில பகிரங்கமாக பார்க்கக்கூடிய இடங்கள்ல எங்கும் அவர்களுக்கு இதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு கிடைக்கவும் இல்லை. இதனால பெரிய கைசீதப்படுகிறார்கள் அவர்கள். இந்த நாட்டுடைய ஒரு பிரசிடண்டாக இருந்தவர் சொல்றாரு, இந்த முஸ்லிம்களுடைய மையத்தை பார்த்து பாடம் எடுத்துக்கோங்க ஏ பௌத்தர்களே என்று சொல்றார். சென்ற காலங்களில் மறந்து போன ஒரு பிரசிடன்ட் சொல்கிறார், பௌத்தர்களை பார்த்து இந்த முஸ்லிம்களுடைய மையத்தை பார்த்து நீங்க படிப்பில பெறுங்க, நீங்க அஞ்சு தான் வெற்றி கொண்டிருக்கிறீங்க, அவங்க ஒரு நாளே அடக்கம் செஞ்சிடலாம். அவங்களுக்கு உறுதியாகத்தான் அதுக்கு வேலை தாமதிக்கவே தேவையில்லை. உறுதியாகும் வரைக்கும் தான் அந்த மையத்தை எல்லாரும் கிட்ட இருந்தா ஒரு மணி நேரத்திலேயே மிஷத்தை முடிச்சுட்டு கொண்டு போயிட்டு அடக்கம் செஞ்சிடலாம். அஞ்சு நாள் அவர்களுக்கு வைக்க வேண்டிய தேவை இல்லை. ஒரு மையத்தை பார்த்துதான் தூரத்திலிருந்து அதையும் அது விளங்கக்கூடியவர்கள் தான் விளங்குகிறார்கள். இல்லைன்னா எங்களுடைய பாசையுடைய ஒரு முரண்பாடு அவர்களோடு இருக்கிறது. வேளாண் சகோதரர்களுக்கு பெரிய முரண்பாடு எங்களுடைய சமூகத்தில் இந்த இந்த பாசையோடு பேசக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும், அதை அழகான முறையில் அவர்களுக்கு வழங்க வைக்க வேண்டும். இஸ்லாமிய வங்கிகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேங்க் ஆஃப் சிலோனும், பீப்புள்ஸ் லீசிங்கும், எல்ஓஎல்சியும், எல்பி ஃபினான்ஸும் இவர்கள் வருகிறார்கள். அதுல உள்ளவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பௌத்தர்கள். பீப்பிள்ஸ் லீசிங் உடைய அந்த இதை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைந்தவர் அதனுடைய சிஇஓவாக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு ஜெர்மனிக்கு போயிட்டு அங்கு நடந்த இஸ்லாமிய வங்கி சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சியில அமர்ந்த பொழுது அதை கவர்ந்துதான் வந்து இங்க பேங்க் ஆஃப் சிலோனுக்கு அறிமுகப்படுத்தினார். நாங்க மார்க்கத்துடைய பல விஷயங்கள் அவர்களோடு பேசப்படும், அவர்களுக்கு அதிசயமாக இருக்கிறது. எப்படி நாங்க முதலாவது எங்கட மார்க்கத்தில் நாங்க தெரிஞ்சு கொள்றதுலேயே பலகீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். மார்க்கத்துடைய ரெண்டு பகுதி இருக்குது, ஃபதாயிலுடைய பகுதியும் இருக்குது, மசாயிலுடைய பகுதியும் இருக்குது. ஃபதாயிலுடைய பகுதியை தெரிஞ்சு கொள்றது போல மசாயிலுடைய பகுதிகளும் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மதரசாக்கள் இதை கருத்து கெடுக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் முக்திமார்கள் அவர்கள் மஸ்ஜிதுல மதரசால பாடம் நடத்துறது போல மஸ்ஜிதுலையும் இந்த பெரியவர்களுக்கும் பாடம் நடத்த வேண்டும். அந்த ஒரு நிலைமை உருவாக வேண்டும். மேலான சகோதரர்களே, வாரத்துல ஒரு நாள், ஒரு மணி நேரம், முக்கால் மணி நேரம் மதரசால ஓதி கொடுக்கிறோம். சிக்குடைய பாடம், சிக்குடைய பாடம் உஸ்தாது ஆரம்பிக்கிறார்கள். 13-14 வயசு பிள்ளைக்கு பாடம் ஆரம்பமாகுது. சுத்தத்தை பற்றி பேசிக் கொண்டு வரக்குல ஐயுடைய பாடம் வருது, மாதவிடாயுடைய பாடம். மாணவர் 13 வயது, ஐயுடைய பாடத்தை படிச்சு கொடுக்கும் மார்க்கம் செக்கு ஷாஃபி என்று ஆரம்பிக்க போல. 13 வயதுல ஒருவர் வந்து சேர்க்கப்பட்டாருந்தா, 15 வயதுல சேர்க்கப்பட்டாருந்தா, அவர் கட்டாயமாக முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்புல இந்த பாடத்தை படிக்க ஆரம்பிச்சு விடுவார். இவருக்கு 20 வயதாகி 25 வயதாகித்தான் கல்யாணமாகும். கல்யாணமாகிற காலத்துலதான் இவருடைய மனைவிக்கு இந்த சட்டம் சொல்லிக் கொடுக்க தேவரும். அதுவரைக்கு இவருக்கு இந்த சட்டத்திலே எந்த தேவையும் இருக்காது. இவருடைய சகோதரியோடைய தாயோடு பேசுறதுக்கு இவருக்கு வெக்கமாக இருக்கும். படிக்க வேண்டியவர்கள் படிக்காதத, படிக்க வேண்டியவர்கள் படிக்கிறார்கள் இல்லை, யாருக்கு தேவையில்லையோ படிக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய மிக கவலையான நிலப்ப. அதனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்றால் இந்த பெரும் சமூகம் எப்படி குழந்தைகளுக்கு ஹோஸ்டல் ரிசைல் என்று சொல்லி மதரசாவும் இந்த மக்தபையும் நான் சொல்லினோ, இதே போலதான் எங்களுடைய பெரியார்கள் முதிர்ந்தவர்கள் எந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த சிறியவர்களுக்கு படித்து கொடுக்கணும். இதையும் செய்யாது எதிர்காலம் பாலாகிவிடும். மேலான சகோதரர்களே, பிலால் ரதி அல்லாஹ் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் தானே. தெரியாதவர்கள் யாரும் கை தூக்குங்கன்னா நீங்க யாருமே தூக்க மாட்டீங்க. சின்ன பிள்ளைக்கும் பிலால் ரதி அல்லாஹ் தான் தெரியும். பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் ஆரம்ப முஸ்லிம் என்பதும் எல்லாருக்கும் தெரியும். பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் மக்காவுல இருந்தே அவர்கள் 13 வருஷமாக கஷ்டப்பட்டவர்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொன்னார்கள். இந்த விழா உதயலான் அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் பெற்ற விழா உதயலான் அவர்கள் எதுக்காக வேண்டி பொது செய்து அல்லா இடத்துல அந்த நன்மாராயத்தை பெற்றுக் கொண்டார்கள். விழா உதயலான் அவர்கள் விழா உதயலான் மண்ணில் உருட்டப்பட்டார்கள். அஹத் அவர்கள் அல்லாவை ஞாபகப்படுத்தினார்கள். நீக்ரோ கருப்பனை என்று அடிப்பார்கள், இழுப்பார்கள், கட்டுவார்கள், மண்ணில் உருட்டுவார்கள், எல்லாத்துக்கும் சகித்துக் கொண்டார் இந்த விழா. அல்லாஹ் நபியுடைய நாவினால் விழாவுடைய சொர்க்கத்தை பார்க்க வைத்து நன்மாராயம் சொல்ல வைத்தான் அல்லாஹ். அல்லாஹும் சுபான் அல்லாஹ். அல்லாஹ் உலகத்தில் யாரும் ஒன்று செய்தால் அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி இருக்குது. நான் ஒருத்தருக்கு கொடுக்கிறனாலே சில நேரத்துக்கு நல்லடியார்கள் நல்லவர்கள் ஒன்றை கொடுக்க வேண்டி வந்தா அப்படிதான் கொடுப்பார்கள். எங்களுக்கு ஒருவர் உபகாரம் செஞ்சுட்டா நல்ல உள்ளம் உள்ளவருடைய உள்ளத்துல அந்த உபகாரத்துக்கு பெருமை நன்றி உணர்வு ஒன்று இருக்கும். அந்த நன்றி உணர்வு ஒரு நாளும் அது மறக்க முடியாது. அல்லாஹும் கொடுக்கிற அடித்தா எப்படி கொடுப்பான்? மதியனால் அசான் வந்த பொழுது நபி அவர்கள் முதல் எப்படிப்பட்ட பராக்கோதக்கூடிய வயசுள்ளவர்கள் எல்லாம் இருக்கக்கூட நபி அவர்கள் தெரிவு செய்கிறார்கள், பிலால் நீ அசான் சொல்லுங்க. அன்றைக்கு மண்ணில உருட்ட கொல்ல நீங்க அல்லா 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 என்று சொன்ன நீங்க தான் இருக்கு பாத்திரமானவர் சொல்லுங்க பிலால் அசான் என்று சொன்னார்கள். அல்லாவும் எப்படி தெரிவு செய்கிறார்? நபியவர்களுக்கு சொர்க்கத்தை காட்டிய நேரத்தில் இதுதான் பிலாலுடைய சொர்க்கம் என்று அல்லாஹ் காண்பிக்கிறார். பிரத்யேகமாக அவர்களுடைய முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. கன்னியவாதர்களே, ஆரம்பத்திலிருந்தே சேர்ந்திருந்த பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் மதீனால ஒரு நாள் அதுவும் ஹைபருக்கு போய் பேரிச்சப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படி அவங்க கேட்டாங்க, பிலால் எப்படி வாங்கினீங்க இந்த பேருக்கு படத்தை? யார சொல்லலாம், எனக்கிட்ட இருந்தத்தை கொடுத்துட்டு நான் எடுத்திருக்கிறேன், கூட கொடுத்து குறைவாக எடுத்திருக்கிறேன், குறைவாக கொடுத்து கூடுதலாக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்க செஞ்சிருக்கிற வியாபாரம் சுத்த மப்பி. இதால் திகச்சு போனார். சும்மா கேட்கிறேன், 13 வருஷம் நபியோட மக்கால் இருந்து, 5, 6, 7 வருஷம் மதீனால் இருந்து, 20 வருஷம் சேர்ந்திருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த ஒரு சட்டத்தை தெரியாமல் ஆக்கினது அல்லாஹ். ஏன் நாங்கள் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. உலமாக்களை தெரியும் என்பது மார்க்கத்தை தெரியும் என்பது அல்ல. உலமாக்களுக்கு நேசிக்கிறது, சாப்பாடு போடுறது, சேர்ந்திருக்கிறது பெரிய வாக்கியம். அது மட்டும் போலாது, அவர்களை நேசிக்கிறதோடு அந்த மார்க்கத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களோடு சேர்ந்திருந்த விழாவதையெல்லாம் அவர்களை தெரியாமல் இருந்தார்கள். நாங்க நீங்க எங்க இருக்கிறோம், புரியுதா இந்த சம்பவம்? இந்த கேஸ், ஒருவருக்கு பாஸ்மதி அரிசி எடுக்கணும், அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த சீரை சம்பாதிக்குது, கடையில போய் சொல்றார், நீங்க 3 கிலோ தாங்க, நான் 10 கிலோ தாரு. இந்த வியாபாரம் சுத்த வட்டி. அவர்கள் அப்படிதான் செஞ்சார். விலையை பார்த்தா ஈக்குவலாகத்தான் இருக்குது, ஆனா இந்த அணுகு முறை இருக்குதே வட்டி அகமாறிடும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்தவர்கள் அல்லவா, உம்மத்தை கஷ்டத்துல போட்டுட்டு போக மாட்டாங்க. நபியுடைய சிறப்பம்சம் அதுதான், நபியுடைய சிறப்பம்சம் அதுதான். நபியுடைய சிறப்பம்சம் என்ன? நபி அவர்களுக்கு 2 கொடுக்கப்பட்டால் அவர்கள் தெரிவு செய்வது லேசானதாகத்தான் இருக்குமாம், உம்மத்துடைய நலனுக்காக. அல்லாஹ் 2 அம்சனை நபி அவர்களுக்கு கொடுத்தா நபி அவர்கள் தெரிவு செய்வது லேசு. தான் இபாதத் செய்ய வந்தா நபியவங்க தக்பீர் கத்தினா சூரத்துல் பக்கரா ஓதுவாங்க, நபியவர்கள் சூரத்துல் நிசாவ 2வது ரக்காத்துல, சூரத்துல் மாயிதாவ சூரத்துல நாம ஓதுவார்கள், 7 ஜுஸ் முடிப்பார்கள் 4 ரக்காத்துல. நிக்கேலுமா பெண்ணுக்கு 3 வருஷம் கால் வரத்தை முடிச்சிடும். நபியை நீங்க எப்படி வணங்குறீங்களே, கால் நீங்க வளவுக்கு இந்த கேட்கக்கூடிய அளவுக்கு வணங்குறார்கள். அப்பத்தாளுடன் தயாமுகான் உருவாக்குறீங்களா? என்ன சொல்லலாம், நீங்க இணையோட தொழுதுட்டு அதுக்கு பிறகு உங்களோட மகல்லாக்கு பேய்த்து அந்த மக்கள் எல்லாம் நானே சொல்லி தொழக்குல ஏந்த பின்னுக்கு நீங்க தொழணும் என்றதுக்காக தொழுதுட்டு பேய்த்து அங்க பேய்த்து உங்களுக்கு பருவில் இப்ப தொழுது, நீங்க தொழுவிச்சாலும் மகள் தான் தொழுவிக்கிறீங்க, அங்க பேசி நீங்க நீண்ட நீண்ட சூரத்துகள் ஓத உங்களோட பின்னுக்கு அந்த மக்களுக்கு சமாளிக்கணுமா? அந்த கூலி வேலை செஞ்சு கஷ்டப்பட்ட மக்கள் வந்திருக்க, அவர்ல ஒருவர் எனக்கேடாதம்மா இந்த மாதுக்கு பின்ன தொழுக அவரு போனதுக்காக வேண்டி அவரை நீங்க எப்படி முனாசிக்கு சொல்லும்? நீங்க உண்டாக்குறீங்க. அவர்கள் வாங்குவதை நான் அவர்களை பார்த்து கோவித்தார்கள். அப்பத்தாலும் நீங்க உண்டாக்க பாக்குறீங்களா? ஒரு சமூகத்துக்கு இமாமாக இருந்தாரோ அவர் சுன்னத்தான சூரத்தை ஓதி அந்த மக்களுக்கு லேசாக்கி கொடுக்கட்டும். அவர் சூரத்தை தக்கராதை கரக்கோதி கொள்ளட்டும். ரமதானுடைய ஹாஃபிஸ் அவரை ஓதட்டும். கிராமங்களில் தனிமட்ட மக்களை கூட்டி ஓதட்டும். ஆனா மக்களுக்கு ஓதக்குல அவர் லேசாக செய்யட்டும். லேசாக மாட்டா நான் வார்த்தைகள எல்லாத்தையும் விவரிக்க ஏதாதுன்றதுனால நாலு உலமாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வார்த்தைகளை சொல்லலாம், சுன்னத்தான முறையில ஓதுங்க. இப்ப நான் அதை விவரிக்க போறேன்னா சூரத் குஜராத்தில் இருந்து இந்த நேரத்தில் ஓதணும். அதுக்காக தான் சுன்னத்துல வார்த்தையை சொல்லிட்டு போறேன். இப்ப நீங்க வந்து உங்களோட கடமையில் இருக்குது உலமாக்கள்கிட்ட போயிட்டு கேட்கணும். அதுல சொன்னாங்களே சுன்னத்தாக ஓதுறதுன்றது, அது அடுத்த நீங்க இஸ்திஹாஸ் செஞ்சு நீங்க முடிவுக்கு வந்துடக்கூடாது. அது ஒரு சஹாபி செஞ்சது போல தலையில காயமா இருக்குது, குளிப்பு கடமைதானே, அல்லாஹ் தானா குளிக்க சொல்லி இருக்கிறானே, அதனால நான் குளிக்கத்தானே வேணும் என்று கேட்ட நேரம் ஓ குளிக்கத்தான் வேணும் என்றே தலையில பெண்டோட போயிட்டு தலையில தண்ணியை ஊற்றினா அந்த சஹாபி ஷஹீதாயிட்டா. நபியவங்களுக்கு இந்த செய்தி சொன்ன உடனே நபியவங்க அழத்து மூ நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அழிச்சு போட்டீங்க. நீங்க எல்லாரும் கொண்டு போட்டீங்க. மனிதனை அல்லாஹ்வான் மௌத்த கொடுத்தான், இருந்தாலும் தேவையில்லாம மார்க்கத்தை சொல்ல போய் நீங்க பித்னாவும் தாக்கி ஒரு ஆளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தீங்க. பாக்குறதுக்கு லேசா தான் இருக்கும், அதுல சொன்னாங்க தானே பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு நேரம் சுமூல செலவழிக்கிறீங்களே, இன்னாசே நான் கருத்தாலும் சொல்லுவோம் ஓவியில் இருந்தாலே அது வருஷத்துக்கு நாளைக்கு நீங்க எடுத்து அதுன்னு சொன்னீங்கன்னா அது பித்னா, அதுதான் பித்னாவாக்குவார்கள். சுண்ணத்தான கிராஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளவனு மேலான சகோதரர்களே, சரியா கனிமான் சகோதரர்களே, சரியாக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் உள்ள நபி அல்லவா, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி அவர்கள் மாற்று வழியையும் சொல்லிக் கொடுக்கணுமே, ஹராம் என்று மட்டும் சொல்லிட்டு சும்மா இருக்கணுமா, பிலால் இதுக்கு பிறகு உங்களுக்கு வாங்க தேவைப்பட்டா இதை கொண்டு போயிட்டு வித்துருங்க, அஜ்வா 100 ரியால், சாதாரண பெருத்த பழத்தை எடுத்தா 10 ரியால், இந்த 10 கிலோவை கொடுத்து அஜ்வாட 1 கிலோ வாங்குறது ஹராம். இந்த பேருக்கு மூலம் அது 50 இருக்கலாம், அஸ்கரியா இருக்கலாம், சுக்கரியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், 120 பேர்கள் இருக்குதுன்னு இமாம் நவீர் அஹமதுல்லாஹி சொல்லியிருக்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள் அதை விடவும் அதிகமான பேர்கள் பேரிச்ச பழத்துக்கு இருக்குது என்பதாக, அந்த பேரிச்ச பழத்துல 2 ரியாலுக்கும் இருக்குது, 10 ரியாலுக்கும் இருக்குது, 100 ரியாலுக்கும் இருக்குது. 10 ரியாலுடைய 10 கிலோ கொண்டு போயிட்டு 1 கிலோ வாங்குறது ஹராம். இந்த 10 கிலோவை 100 ரியாலுக்கு வித்துட்டு அந்த 100 ரியால எடுத்து இந்த 1 கிலோ வாங்குறது ஹலால். நபி அவர்கள் இந்த முறையை சொல்லிக் கொடுத்தாங்க. கணவன் மனைவியாக 2 பேரை சாட்சியை வச்சு கொஞ்ச நேரத்துக்கு நான் உறங்கிட்டு போறேன் என்று சொன்னா அது ஜினா. அதே 2 சாட்சியை வச்சு அந்த வாகனத்திலே இருந்துதான் நிக்கா நடந்தாலும் மகர கொடுத்து அது நிக்கா, இது ஹலால் அது ஹராம். மேலான சகோதரர்களே, ரோட்ல போற நாய் கடிச்சு அந்த மொசல் செத்து அதை செத்ததுக்கு ஒரு அறுத்து சாப்பிட்டா அது ஹராம். நான் அனுப்பின பயிற்சி கொடுத்த நாய் அனுப்பி அந்த நாய் பிஸ்மில்லா சொல்லி அனுப்பி அந்த நாய் குடிச்சிட்டு வந்தது அறுத்து சாப்பிடுறது ஹலால். இது மார்க்கம் சின்ன விஷயத்துல ஹலால் ஹரால் வித்தியாசமாகிறோம். மனைவிக்கு ஜகாத் கொடுக்கிறது ஹராம், மனைவிக்கு செலவுக்கு தான் கொடுக்கலாம். அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அந்த மனைவி கேட்டாங்க, எந்த கணவன் ஜகாத் கொடுக்கலுமா, அவர் எந்த ஜகாத்த கேட்கிறார் யா ரசூலல்லா, கொடுக்கலுமா தாயே, உங்களோட ஜகாத்த உங்களோட கணவனுக்கு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது என்று சொன்னார்கள். அவர் கடன்ல இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், தேவையில் இருக்கிறார், ஃபக்கீராக இருக்கிறார், அவர் நோயாளியாக இருக்கிறார், கஷ்டத்தில் இருக்கிறார், மனைவி வசதியாக இருக்கிறாங்க. மார்க்கம் சுபானல்லாஹ், மனைவிக்கு செலவுக்கு கொடுப்பது கணவனுக்கு கடமை, கணவனுக்கு செலவுக்கு கொடுக்கிறது மனைவிக்கு கடமை இல்லை. அதனால செலவுக்கு கொடுக்கிறது கடமை இல்லை, ஆனா ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸிலிருந்து ஆதாரம் எடுக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சரியாகவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தீன் மிக விசாலமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துல மிக தூர் நோக்கு இருந்ததை அவர்கள் மிக தூரத்துல பார்த்தார்கள், அழகாக பார்த்தார்கள், உம்மத்தை வழிநடத்தினார்கள். ஒவ்வொரு விஷயமும் மிக மிக அழகான முறையில் நபியவர்களால் வழிநடத்தப்பட்டிருக்கிறது. அதனால் மார்க்கத்தை நாங்கள் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும், சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் மக்களுடைய நான் எதுக்காக சொல்ல வந்தேன் என்று சொன்னா, இல்முள்ள உலமாக்கள் இருக்கும் ஊர்ல இல்மில்லாத பொதுமக்களாக இருக்கக்கூடாது. எப்படி மக்களுடைய முயற்சி நடக்குதே இந்த குழந்தைகளை எதிர்கால சமூகம் உண்டாக்க, அதுவரைக்கும் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வளர்ந்து வந்தவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடக் கூடாது. ஒரு பெண்மணி கனவு காண்பதா, கனவு இல்லை என்று சொன்னால் ரத்தத்தில் மூழ்கிற மாதிரி, ரத்தத்தில் மூழ்கிற மாதிரி எல்லா உலமாக்கள்கிட்ட அதுக்கு கனவுக்கு பலன் கேட்டா உத்தரவுமே சரியான பதில் சொல்லி அந்த பெண்ணை அதிலிருந்து விடுவிக்க முடியல. அந்த பெண்ணுக்கு கடைசியில் என்னென்று கேட்டா, ஒரு பெரிய ஆளின் மூத்தாயிட்டாங்க பாகிஸ்தான்ல, அவர்களுக்கு எழுதின பொழுது அவர்கள் சொன்னார்களாம், உன் விரல்ல ஏதும் நீ பூசி இருந்தா குளிப்பு நிறைவேறுகிறது, நீ குளிப்பு நிறைவேறாமல் தொழுதா குர்ஆன் ஓதினா இந்த குர்ஆனும் இது உனக்கு லானத் செய்கிறது. பார்த்தா நெயில் பாலிஷ் அந்த பெண் பூசுகிறார். அவருடைய ஜுனுபான கடமையான குளிப்பு கூட அந்த பெண்ணுடைய நிறைவேறது இல்லை. அதனால அல்லாஹ் கனவு வேறோ காண அந்த கனவுக்கு பலன் வேறும் ஏராளமாக கனவுடைய விஷயங்கள்ல வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இடுப்பு கிட்டால குடிச்சு ஒருவரை தடுக்கிறாங்க, அவர் பெத்த தகப்பன் அவரை குடிச்சு நெருப்புக்குள்ள இழுக்கிறாங்க. ஒரு சாவி அவர்கள் காசிராக இருக்கும் பொழுது அபுபக்கர் அவர்களிடத்துல வந்து கனவுக்கு பலன் கேட்டார். காலி என்ற அந்த மனிதர் அபுபக்கர் கேட்கிறாரு, எந்த வாப்பா இந்த நெருப்புக்குள்ள இழுக்கிறாரு, நபியவங்க இந்த நெருப்பிலிருந்து தடுக்கிறாங்க, இந்த கனவுக்கு பலன் இல்லை என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், உங்க வாப்பாவும் காசிராக வர்ணிக்கிறார், அவர் இந்த நரகத்துக்கு அழைக்கிறார், நபியவர்கள் அந்த நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார்கள், நீ ஸ்தாசை ஏற்றுக்கொள்ள அந்த சாதி வந்து கலிமத்தில் ஸ்தாசை ஏற்றுக்கொண்டார். கண்ணியமானவர்களே, மார்க்கம் மிக சிறப்பானது, தீன் மிக அழகானது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடியது, இது மிகவும் மிகவும் வடிவமானது. இதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அழைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை பரப்புகிறார். இந்த ரமதான மையமாக வைத்து இந்த உலமாக்களுடைய எப்ப நீங்க மார்க்கத்தை நாங்கள் வழிகாட்டுறோம், அவர்களுக்கு ஏராளமான வேல் இருக்கும். இங்க நீங்க இந்த இடத்துல இடம் இருக்குது, இந்த மதுரையில் இடம் இருக்குது, நீங்க ஒரு வால் கிளாக் தொங்க வைக்கணும்னு சொன்னா எந்த இடத்துல டிசைனை பார்ப்பீங்க, இடத்து பார்ப்பீங்க, அடிக்கிறதுக்கு ஆளை பார்ப்பீங்க, ஆணிய தேடுவீங்க, முறையாக அடிப்பீங்க, நீங்க இடம் தேடுறது, நீங்க எப்படி ஒன்று வச்சுக்கொண்டா நல்லவன்றது நான் உங்களுக்கு சொல்லக்கூட, அதை தேடி எடுத்து முறையாக செய்து கொள்வது உங்களுக்கு. நீங்க பெரியவர்கள் சமூகம் ஒன்று உருவாகும் வரைக்கும் நீங்க மார்க்கத்தை படிக்காம இருக்க முடியாது. ஒரு பெண்ணுடைய குளிப்புல அலட்சியம் சீரத்தினால எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகிறது. ஒரு மதரசா வந்து இந்தியால பெங்களூர்ல இப்ப சமீபத்தில் உங்களோட ஊர் பக்கத்துல தான் 40 உலமாக்கள் வந்து மாஷா ஒரு ட்ரெயினிங் இங்கு மொரட்டுவ பக்கம் 1 கிலோமீட்டர் தூரத்துல 40 உலமாக்கள் இங்கு வந்திருந்தாங்க. உலமாக்கள் வாராங்க போறாங்க, தேடி பார்த்துக்கோங்க, எல்லாரும் குறுகிய உள்ளத்தோட வாழாதீங்க, விசாலமான உள்ளத்தோடு இருங்க, நல்ல விஷயங்கள்ல நல்ல பங்கு பெறுங்க, தீனுடைய விஷயங்களுக்கு ஆர்வம் காட்டுங்க, உங்களுடைய விஷயங்களை நடத்துங்க, மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு உதவியாக இருங்க, அப்பதான் இந்த இல்மு வளரும். மௌலானா சாதவர்கள் தில்லியுடைய அந்த நடந்த ஜோடில் சொன்னார்கள், நான் மக்காக்கு போனா உலமாக்களுடைய மஜ்லிஸ்ல போயிட்டு உட்காருவேன், எதுக்கு மார்க்கத்தை படிச்சு கொள்றதுக்காக வேண்டி, அதுல குறு 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 குறுந்து இருக்காம விசாலமான உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அப்பதான் ஒன்று அடைந்து கொள்ள முடியும். மொரணவர்கள் இரண்டாவது நாளும் அவர் ஏச பேச இரண்டாவது நாளும் அவருடைய சபையில போய் இருந்தே இந்த வேலை என்னன்றது அவருக்கு விளங்க வைக்கிற அளவுக்கு அகலாக்குடன் நடந்து கொண்ட சம்பவத்தை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே மார்க்கத்தை படித்துக் கொள்ளக்கூடிய ஆரம் குல் ஆலிமன் ஔ முதஅல்லிமன் ஔ முஹிப்பன் ஔ முஸ்தமிஅன், நீ ஒரு ஆலிமாக இல்லாவிட்டால் அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளவனாக, அதுவும் இல்லாவிட்டால் அவரை நேசிக்கக்கூடியவனாக, அதுவும் இல்லாவிட்டால் அவர் சொல்வதை கேட்கக்கூடியவனாக, நாலாவது அவரை பகைத்து எதிர்த்து நீ அழிவிடாகி விடாது என்று அவை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுதும் இல்மை மதிக்க வேண்டும், உலமாக்களை மதிக்க வேண்டும், அதனுடைய ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் எங்கிருந்து ஆரம்பித்தேன், பிலால் ரபியல்லானவர்கள், பிலால் ரபியல்லானவர்கள் 20 வருஷமாக இருந்தும் இந்த விஷயத்தை தெரியாமலும் இருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளவு விஷயத்தை தெரியாமல் இருக்கிறோம், அதுக்கே வெறுமனே சேர்ந்திருக்கிறது போலாமே, அதுக்காக ஆசை எடுக்கணும். மௌலானா சாதவர்கள் இருக்கிற வாழ்க்கா நியாயமாக தெரியும், ஆனால் மக்கத்தில் போய் இருந்தே நாடுகளில் படிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இரண்டாவது நாளும் அவர்கள் போகிறார்கள், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை அடைகிறார்கள். நாங்களும் அப்படிதான், எங்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தே மார்க்கத்தை படித்துக் கொள்வது அது முக்கியமான விஷயம். அதனால் ஒவ்வொருவரும் இதில் கவனம் செலுத்துங்க, மசாயல்களை படித்துக் கொள்வது மார்க்கத்துடைய முக்கியமான விஷயம். ரமதான் வரப்போகிறது, நான் பெண்களுடைய பெண்களுக்கும் சொன்னேன், இதை தொடர்ந்து சொல்வதற்கு இல்ல, சைக்கிள செய்த பெண்களுக்கு எவ்வளவு பெண்கள் குடும்பத்தில் மகரமானவர்கள்ட்ட கேட்டாலும் நோம்ப கலா செஞ்சுட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நோம்பு கலா செஞ்சிருக்க மாட்டாங்க. போன வருஷத்துடைய 10 இருக்கும், முந்தைய வருஷத்துடைய 7 இருக்கும், அந்த வருஷத்துடைய 5 இருக்கும். இது கலவாய் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து கேட்டாங்க, என்ன நோம்பு கலாச்சிறது கட்டாயம், தொழுகையை கலாச்சிறது கட்டாயம் இல்ல, ஏன் அப்படி என்று கேட்டாங்க. பெண்களுக்கு தொழுகையை கட்டாயம் இல்ல, நோம்பு கலாச்சிறது கட்டாயம். எப்ப? அவர்களுடைய சுகீனமான காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆசனம் வந்தது, கோபம் வந்தது. ஆயிஷா சரியான கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு சொன்னார்கள், நீ ஒரு ஷியா இனத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கும், அதனால தான் இப்படி கேள்வி கேட்கிறார் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பாருங்க, மாதத்துக்கு ஒரு பெண் இமாம் ஷாஹி ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி 15 நாளும் சுகீனமாக இருக்க முடியும். 10 நாள், 7 நாள் பொதுவாக அந்த நாள்ல தொழ முடியாது. இந்த பெண் இந்த தொழுகை கதா செய்ய வேண்டி வந்தா 10 நாள்ல 50 தொழுகை, அந்த மாசத்துல 50 தொழுகையை முடிக்கிறது, 5 நேர தொழுகையே தொழுது கொண்டு இந்த பாடாக இருக்குது. அந்த 50 கடமையாக்கினா எவ்வளவு சிரமமாக இருக்கும். நோம்பு வருஷத்துக்கு 10-15 தான், 10-7-8 இவ்வளவுதான் இருக்கும். இந்த நோன்பையே தாய்மார்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, சகோதரிகள்கிட்ட கேளுங்க, உங்களோட மகனமானவர்கள்ட்ட கேளுங்க, நோன்ப கதா செஞ்சுட்டீங்களா? பெரிய பாவம். கதா செய்யறது கட்டாயம். வாரத்துல ஒன்றுன்னு சொன்னாலே 52 வாரம் இருக்குது வருஷத்துக்கு. அந்த வருஷத்துல வரக்கூடிய நாளை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னாலே 48 வாரங்கள் இருக்குது. ரமதான் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ரமதானுடைய 48 வாரத்துல ஒவ்வொரு வாரம் வீதம் பார்த்தாலும் நோம்பு பிடிச்சு முடிச்சிருக்காங்க. அவ்வளோ ரேசாக எடுக்கக்கூடாது. கலாவானவர்களை நிறைவேற்ற வேண்டும். யாருக்கு தங்கடம் இருக்குதோ கலாவே செய்ய முடியாது, நோய் அப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னா அவர்கள் அதுக்கு திதியா கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சட்ட விஷயங்கள். கண்ணியமான சகோதரர்களை சரியாகலே அல்லாஹ் நமக்கு தந்திருந்த மார்க்கத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு கஷ்டம் கொடுக்கப்பட்டா, ரெண்டுல ஒன்று கொடுக்கப்பட்டா எதுல தெரிவு செய்யணும் என்று நவியும் கஷ்டத்தை தன்னுடைய இண்டிவிஜுவல் லைஃபுக்கு எடுப்பாங்க. உம்மத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் தவாப் செய்யறாங்க, எங்க ஒட்டகத்தில் ஏறி லேசுக்காகவா? நபியவர்கள் எவ்வளவு கஷ்டத்தை, 2 வயிறு 2 கல்ல கட்டிருந்தாங்க அல்லவா, கந்தத்துல சாவி ஒன்ற காட்டக்குள்ள தான் தூக்கி 2 காட்டின நபியவங்க ஒட்டகத்துல சொகுசுக்காக போனாங்க. மேல் மாடியும் இருக்குது, 3 மாடி இருக்குது தவாப் செய்யற இடத்துல. கீழிருந்துதான் எல்லாரும் தவாப் செய்ய வேண்டி வந்திருந்தா இன்றைக்கு மேல் மாடிக்கு யாருமே போகமாட்டாங்க. அங்க எங்கட காலும் படணும் என்று நிற்பாங்க. நாங்களும் கிட்ட நின்றுதான் கல்ல தொடணும் என்று ஆசைப்படுவாங்க. நபியவங்க கல்ல கிட்ட போயிட்டு முத்தமிழ இல்ல, தூரத்திலிருந்து சைக்கிளையாக நபியவர்கள் செஞ்சுட்டு போயிட்டாங்க. தான் பேசே கணத்துல தண்ணீர் அள்ளி அவர்கள் சந்தம் தண்ணியை குடிச்சிருந்தா உம்மத்துக்கு அதுவும் ஒரு சிரமமாக மாறி இருக்கும். எதெல்லாம் உம்மத்துக்கு லேசாக்க முடியுமோ, யாரும் சொல்லலா கல்ல எரிஞ்சிட்டேன், அதுக்கு போறேன் முடி அரைக்கிட்டேன், முடி அரைக்கிட்டேன், கல்ல எரிஞ்சிட்டேன், அது செஞ்சுட்டேன், இது செஞ்சுட்டேன். எருமில்லா ஹரஜ், இஃபல்லா ஹரஜ், இஃபல்லா ஹரஜ், பரவாயில்ல செஞ்சுட்டீங்க, போங்க 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 போங்க. மார்க்க மிக லேசானது. ரெண்டு காரணத்தினால் மார்க்கம் எங்களுக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஒன்றே ஈமானுடைய பலவீனம், இரண்டாவது அறிவு. ஈமானும் அறிவும் ரெண்டு முக்கியமானது. உலமாக்களே இந்த ரமதான் வருகிறது, புடிங்க சொல்லுங்க, ஏற்பாடு செய்யுங்க. மசிதுகள்ல ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் ஒரு மார்க்கத்தில் உம்தத்து சாலிக், சிக்குல் மன்றதி, அழகான தொகுப்புகள் இருக்குது. மதரசால ஓடி கொடுக்கக்கூடிய அதை கொஞ்சம் வச்சு எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னா அந்த தொடருங்க. ஒரு 10 நிமிஷம் தாலிமுடைய நேரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தாலிம் போகக்கூடிய நேரத்திலே நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் உலமாக்களுக்கு சொல்லி சிக்கு ஷாஃபியுடைய சட்டங்களை தெரிஞ்சு கொண்டால் தான் எங்களுடைய தீன் எங்களுக்கு பாதுகாக்க முடியும். மார்க்கத்தை தேடி பேசி நீங்க படித்துக் கொள்வது மிச்சம் கஷ்டம். தேடி போய் படிக்கிறதாக இருந்தா 12 மணிக்கு கால் அடிச்சு சபானுடைய லாவில் நான் பார்த்து செய்யணும், அது செய்யணுமான்னு அந்த ஒருத்தர் கேட்கிறார். 11 சொச்சத்துக்கு கால் அடிச்சு இப்பயே அவங்களுக்கு சபானுடைய ராவிலை பாதிச்சதுக்கு நினைவு வந்துருச்சு. இதுக்கு ஆயத்தமாக கூடாதா? இதை கேட்டுக்கொள்ள கூடாதா? இரவு நேரத்தில் காலடிச்சு முஃப்தி சக்கி உஸ்மானி கிட்ட கேட்டாங்களாம், இந்த ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம், அது என்னது என்று தெரியுமா என்று கேட்ட நேரம், இல்ல அந்த கிராஸ்வாசிகளுடைய நாயுடைய பேர் என்னது சொல்லிடுமா? கிராஸ்வாசிகளுடைய நாயுடைய பேர். இந்த இரவு நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் இந்த 12 மணிக்கு உங்களுக்கு இதான கேள்வி கேட்கணும் என்று கேட்டார்கள். இல்ல எங்களுக்கு விவாதம் நடந்து கொண்டிருக்குது, அதுதான் அவங்கள்ட்ட டெலிபோன் பண்ணிடுவாங்க. டெலிபோன் பண்றதுக்கும் ஒரு நேரம் இருக்குது, உன்னை விசாரிக்கிறதுக்கும் ஒரு நேரம் இருக்குது, உன்னை அறிஞ்சு கொள்றதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. மார்க்கத்தை கால்மடித்து இருந்து ஒவ்வொருவரும் போய் கேட்க வேண்டும். அந்த சாவுக்கு ஏற்பட்ட ஆர்வம் தன்னுடைய மனைவி அல்லாஹ் அக்பர் திருமணம் நடந்தது இன்றுதான், அதே திருமணம் நடந்து முடியக்கூடிய நேரத்தில் வருகிறார். இடையில் ஒரு தாய் வந்து தெரியுமா, உங்களுக்கும் உடல் நீங்க முடிச்சிருக்கிறீங்களே, அவங்க ரெண்டு பேருக்கும் நான் பால் ஊட்டியிருக்கிறேன். எங்கேயோ பிறந்த அமெரிக்காலையும் லண்டன்லையும் பிறந்த ரெண்டு பிள்ளைகளாக இருக்கலாம், ரெண்டு தாய்மார்களுக்கு பிறந்த முஸ்லிம் பிள்ளைகளாக இருக்கலாம், வந்து குடிச்சாங்க பால வேறொரு தாய் கிட்ட. இவங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாகிட்டாங்க. அந்த தாய்க்கு அவன் அஜித் உமராக்கு போகணும் என்றா இவர் மகரமாக போக முடியும். இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்வது ஹராம் ஆகிவிடும். இந்த சகாபி மக்கள் திருமணம் செய்திருக்கிறார், இவருக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இந்த செய்தி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் மக்களிருந்து பிரயாணம் செய்து போகிறார் மதீனாவுக்கு. 8, 10 நாள்கள், 12 நாட்கள் அந்த காலத்தில் பிரயாணம் செய்து. யா ரசூலல்லாஹ், நான் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன், யா ரசூலல்லாஹ் நான் என்ன செய்யலாம் என்று அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒன்று நடந்துட்டால் நீங்க சேர்ந்து வாழ்வது பொருத்தமில்லை. அந்த அளவுக்கு ஆர்வம் எங்கள்கிட்ட இருக்கு வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு உலமாக்கள் வந்து மஸ்ஜிதில் உள்ள உலமாக்களை நீங்க விடக்கூடாது. இமாம் நாளா உள்ளவர்கள் அவர்கள் எந்த நேரமும் அந்த ஆர்வத்தோட ஆசையோட கிதாபுகளை பிறத்துறதுக்கு மஸ்ஜிதுக்கு வர்ற இமாமுக்கு சந்தர்ப்பம் நீங்க கொடுக்குறீங்களே இல்லையே. அவருக்கு ஜும்மாக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் அவருக்கு ஆயத்தமாகிறதுக்கு மட்டும்தான் அவர் ஹதீஸ கிதாப பெறட்டும். நீங்க எல்லாரும் உங்களோட தேவைகளை அந்த இமாம்களிடத்தில் கேட்டுக்கொள்ள, அந்த இமாமுக்கும் என்ன நடக்கும்? எனக்கும் ஆயிரக்கணக்கான தெரியாதது இருக்குது, நானும் மற்றவர்கள்ட்ட கேட்டுதான் தெரிந்து கொள்வேன். இன்றைக்கு நான் படித்தேன், மனிதர்களை இன்னைக்கு அனுதாபத்தில் அவர்கள் கருணையுடைய மரணம், மர்சி கிளிங், மக்களை நோய்வாய்ப்பட்டுட்டாரு. இப்ப வாப்பா வருத்தத்தில் இருக்கிறார்கள். யாசிர் அரபாத்துடைய பணத்தை துறக்கணும் என்று சொல்றாங்க. இப்ப நியூ ரிசர்ச் சொல்லுது அவருக்கு என்னமோ விஷமூட்டப்பட்டதாம். மக்களுடைய அந்த அனுதாபத்தில் இவர் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார், இப்ப இவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சு இவருடைய மௌத்தை முடிச்சிருவோம். ஒரு சாவி காயப்பட்டிருந்தார், காயத்தை தாங்க முடியாம அவர் தற்கொலை செய்து கொண்டார். அல்லாஹ் தஆலா, நான் உனக்கு தந்த உயிரை, நான் உனக்கு தந்த வாழ்க்கைய நீ நாசப்படுத்தினியே, நான் உனக்கு சொர்க்கத்தையும் தரமாட்டேன் என்று சொல்ல கூடிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். மர்த்தி கிளிங் என்பது விட மார்க்கத்தில் கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் இதை பற்றி அதிகமாக பேசப்படுகிறது, உலகத்தில் இதை பேசுகிறார்கள். சகித்து வைக்கிறது நபி அவர்களிடத்தில் வந்து ஒரு பெண்மணி சொன்னா, யார சொல்லா எனக்கு மயக்கம் வரக்குல, நான் அப்படி மயங்கி கீழே விழுந்துருவேன். மயக்கம் வரக்குல, நான் மயங்கி கீழே விழுந்துருவேன் யார சொல்லலாம். ஆனா கீழே விழுந்துருந்த எனக்கு துவா செய்யுங்க என்று சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயே பொறுமையாக இருக்க முடியும்னா உனக்கு அல்லாஹ் இதை வச்சு சொர்க்கத்தை தருவார், இதை வைத்து சொர்க்கத்தை தருவார். அந்த பெண் அந்த சொர்க்கத்துடைய நன்மாரா என்று சொன்ன உடனே, அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நான் மிக பாக்கியம் பெற்றிருக்கிறேன், அல்லாஹ் நான் இதை சகித்துக் கொள்றேன். நபியே நீங்க எனக்கு ஒரு துவா செய்யுங்க, நான் மயங்கி கீழே விழக்கூடிய நேரத்தில் இந்த ஆடை நகராக இருக்கணும். இந்த ஆடை, நான் ஒரு பெண் அல்லவா, நான் மயங்கி கீழே விழுந்துட்டா இந்த ஆடை நகர்ந்துட்டா என்ன பார்க்க கூடாத பகுதியை அந்நியர் பார்க்கிறது, அது எனக்கு சகிக்க முடியாது. நபி அவர்கள் பிரத்யேகமாக அதுக்காக துஆ செய்தார்கள், சகித்துக் கொள்ள சொன்னார்கள், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொன்னார்கள். கண் பார்வை எழுந்து வந்தவர்களுக்கு ரெண்டு கண்ணையும் எடுத்து அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தில் வாழ்வை கட்டிருக்கிறார், பொறுமையாக இருக்கு சொன்னார்கள். பொறுப்பது மேசிக்கிறீங்க என்பதை இடம் ஆர்த்திக்கிறது கிடையாது. ஏதாவது சகோதரர்களை தெரியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படித்துக் கொள்ளவே இருக்கும். அதுக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை நாம் பாலாக்காம சாபாக்கல்ல 60 வயதில் காசு ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் ஏராளம் இருக்கிறாங்க, மௌத்தாகிறாங்க. ஹஜ்ரத் ஹக்கீம் ஹஸாம் ஹஸான் இப்னு சாபித் 60 வயதில் காசு ஏற்றுக்கொண்டாங்க, 120 வயதில் அவர்கள் போயிட்டு மௌத்தாகிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த காலத்திலையும் சல்மான் பாரிஸ் அவர்கள் அவர்கள் 200 வயதை தாண்டிதான் காசு ஏற்றுக் கொண்டார்கள். 20-30 வருடம் கிளாஸ்ல வாழ்ந்து 250 வயதை அடைந்தார்கள் என்பது நிச்சயமானது. அதனால் ஈமானை பலப்படுத்துவதற்கு மஸ்ஜிதுகளோடு இணைய வேண்டும், மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கு உலமாக்களை அணுக வேண்டும், ஈமானை பாதுகாக்க வளர்க்க ஒவ்வொரு மஸ்ஜிதும் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஈமான் பாதுகாக்கப்படும். மஸ்ஜிதில் இருந்து கொண்டோ தேடி தேடி போய் உலமாக்களோடு இருந்து மார்க்கத்தை படித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சீரான ஒரு பாதை வருவோம். மேலான சகோதரர்களே, துண்டளித்தினார்கள் 2 மணி நேரம் பேச வேண்டும் என்று, நானும் பேசி முடிச்சிட்டேன் போலதான் விளங்குது. மேலான எல்லாரும் ஆர்வத்தோடு ஆசையோடு அமர்ந்திருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மனக்கு செய்வானாக, அல்லாஹ் சிறப்பிக்க வைப்பானாக. மிக அமைதியோட ஆர்வத்தோட நான் பல நாட்களாக கேட்டார்கள் இந்த ஒரு அமர்வுல வர வேண்டும் என்று, எனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா எப்பொழுதுமே அந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்கள்தான் நன்றி செலுத்துறோம். அல்லாஹ்வுக்கு நாங்கள்தான் நன்றி செலுத்துறோம். ஹஜரத் மௌலானா இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் இருந்தார்கள். அந்த தகப்பனார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு அவர்கள் உதவுவார்கள். ஏழைகளுக்கு எப்படி உதவுவார்கள் என்று சொன்னால், தண்ணீர் கொடுப்பார்கள். அவர்கள் ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் பிரயாணம் செய்து போவார்கள். பக்கத்தில் குளிரான தண்ணிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் அந்த பக்கத்தில் பேசி மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய வேலைக்காரர்களுக்கு தண்ணீர் புகற்றினதுக்கு பிறகு அந்த தண்ணீரை புகற்றிட்டு வந்து மஸ்ஜிதில் இருந்து அவர்கள் ரெண்டக்கா தொழுது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவார்கள். இந்த சம்பவத்தை எல்லாரும் ஞாபகப்படுத்துங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. வேளாண் சகோதரர்களே, ஹஜரத் மௌலானா இஸ்மாயில் ஒரு பெரிய ஆள். அவர்கள் பக்கத் நிறைய தண்ணீர் எடுப்பார்கள். அவர்கள் வரக்கூடிய மக்களுக்கு கஷ்டத்துக்கு மத்தியில் அவர்களுக்கு போய் தண்ணீர் புகட்டுவார்கள். அந்த மக்களுக்கு தண்ணீர் புகற்றினதுக்கு பிறகு வீட்டுக்கு மஸ்ஜிதுக்கு வந்து ரெண்டக்கா தொழுது அல்லாஹ்க்கு சுக்ர் செய்வார்கள். அல்லாஹ் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தாய், அல்லாஹ் நன்றி செலுத்துவார்கள். கண்ணியமானே, நாங்கள் நீங்க பௌத்தர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய இடத்துல இந்த ரமதான் வருது இல்லையா, ரமதான் எத்தையும் இந்த பாலபுர பகுதிகள் பிரச்சனைகள் உருவாக்கணும். தொழுக போறீங்களா, நிதானமாக போங்க, மற்றவர்களை மதிங்க. ஜனாதா போக்குல கூட பௌத்தர் ஜனாதாவை எழுதி நிற்குமாறு நபி அவர்கள் அமல் செய்து காத்திருக்கிறார். இமாம் புகாரியும் இமாம் நவ்வியும் இதை ஆதரித்திருக்கிறார்கள். மாற்று கருத்துகள் இருந்த போதும் இதை ஆதரித்திருக்கிறார்கள் இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த நாட்டில் எங்களோட அஹ்லாக்கு நல்ல முறையில் காண்பிக்கணும். எங்களோட அஹ்லாக் இந்த அளவுக்கு நல்லதாக இருக்கணும். எங்களோட பணத்தால் ஜகாத் தான் கொடுக்க முடியாது. அதுக்காக வேண்டி ஹதியாவும் நட்குறையும் தாராளமாக இந்த காசர்களுக்கு கொடுக்க முடியும். எங்களோட கஞ்சிலையும் எங்களோட சாப்பாட்டிலையும் ஒரு பங்கு அவர்களுக்கு போக வேண்டும். அப்பதான் இந்த ஒரு சமூகத்தை நாங்கள் அழகான சமூகமாக பார்க்க முடியும். இதுதான் அவர்களுக்கு கவர்வதற்கு காரணமாக அமையும். நான் இறுதியாக இந்த சம்பவத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுத்தார்கள், இந்த கொடுத்த ஒரு சமூகத்தை கட்டி அளிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. தண்ணீர் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் நபியவர்கள் தண்ணீரின்மையாக கஷ்டப்பட்டார்கள். சஹாபாக்கள் தண்ணீரை தேடி போனார்கள். தண்ணீரை தேடி தண்ணீர் கிடைக்கவில்லை. ஒரு பெண்ணுடைய கையில் ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருந்தது, தோளாக செய்யப்பட்ட பாத்திரம். அந்த பெண்ணை அழைத்து வந்தார்கள் சஹாபாக்கள். அழைத்து வந்த நேரத்தில் சஹாபாக்கள் அந்த பெண்ணை நபியவர்கள் தன்னுடைய விரலை போட்டார்கள். தண்ணீர் பெருகெடுத்து வந்தது. தண்ணீர் பெருகெடுத்து வந்த நேரத்தில் சஹாபாக்கள் குடித்தார்கள், குளித்தார்கள், தேவை நிறைவே நிரப்பிக் கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி முடிந்த பொழுது சுபஹானல்லாஹ், நபி அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கஷ்டத்துல பிரயாணத்துல தேவையில கொஞ்சம் அள்ளி கட்டிக்கொண்டா வருவார்கள். அவர்கள்ட்ட எங்க இருந்தது, சில பிரயாணத்துல ஒரு பேரிச்சபழத்தை சாப்பிட கொடுப்பார்கள். சஹாபி கேட்டாங்க, ஒரு பேரிச்சபழம் உங்களுக்கு போதுமாக இருந்துச்சா? ஹதீஸ் பாடத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க மாணவரே, அடுத்து நான் சொல்றேன் என்ன நடந்துச்சு. அமீர் சாப் எங்களுக்கு ஒரு பேரிச்சபழத்தை தந்தாரு, அந்த பேரிச்சபழமும் முடிஞ்சிருச்சு, கொட்டையை மட்டும் வாயில வச்சு சூப்பி கொண்டிருந்தோம். அப்படித்தான் நாங்கள் காலத்தை கழிச்சோம். அப்பதான் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு அந்த மீனை தந்தான், அந்த மீனை நாங்கள் சாப்பிட்டோம். 18 நாள் ஒரு மாசமாக மதீனாக்கு வந்த பொழுது கருத்து வெச்சுமே ஏற்பட்டது, சாப்பிட முடியுமா முடியாதாண்டு நபி அவங்க சொன்னாங்க, அந்த மீன்ல எனக்கும் ஒரு தங்கு தாங்க. நபி அவர்கள் மக்களுடைய செத்த மீனையும் சாப்பிட முடியும் என்ற சந்தேகத்தை நபி அவர்கள் நிவர்த்தி செய்தார்கள். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடித்த அந்த அந்த எல்லாம் முடித்த பிறகு சஹாபாக்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு சொல்றாங்க, தாராளமாக நீங்களும் கொஞ்சம் கொடுங்க என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாரும் தன்னுடன் உள்ளதை கொடுக்க அந்த சஹாபி தன்மணி ஒட்டகம் நிறைய சாமானத்தை சுமந்து கொண்டு போய் ஊருக்கு சொல்றாங்க. அந்த சாபி 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 அல்ல, மதம் மாறக்கூடிய ஒருவருக்கு அரபுல சாபி என்று சொல்லப்படும். அந்த சாபி கிட்ட நபிக்கிட்ட இருந்து வந்தேன் என்று சொல்லாம, அந்த மதம் மாறிட்டாரு எங்கட மார்க்கத்தை விட்டு போயிட்டாரு அவர்கிட்ட இருந்து வந்தேன் என்று சொன்னார். நபி அவர்கள் எவ்வளவு கௌரவப்படுத்தினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் அனுப்ப வேண்டி வந்தது. நபி அவர்கள் சொன்னாங்க, ஓ தோழர்களே, நீங்க அந்த ஊருக்கு போறீங்கல்லவா, அந்த ஊர்ல தான் அந்த பெண்மணி இருக்கிறா, எந்த பெண்மணி எனக்கு உதவி செய்தாலும் அந்த பெண்மணி இருக்கிறா, அந்த ஊருக்கு போனீங்க என்று சொன்னால் அந்த பெண்ணோட அந்த ஊரோட மிக நிதானமாக நடந்து கொள்ளுங்க. இந்த சஹாபாக்களுடைய அணுகுமுறை, நபியுடைய அந்த அணுகுமுறை அந்த ஊரையே காத்துக்கு கலந்தது. எங்களுடைய அணுகுமுறை தான், நாங்கள் வாகனத்தில் இடம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளணும், தெரிஞ்சவர்களை அதே நேரத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும், ஏதும் தவறுகள் நடந்தாலும் தாராள தன்மையோடு நடந்து கொள்ளணும். இந்த நாட்டில் நல்ல மக்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்களும் உள்ளத்தால் நல்லவர்களாக இருக்கிறார்கள், அவர்களையும் அழைத்துக் கொள்வதற்கே முயற்சி எடுக்க வேண்டும். எங்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும், நாங்கள் வேற்றுமை அடைந்து சண்டை போட்டுக் கொண்டு பிளவுபட்டுக் கொண்டிருக்க கூடாது. எங்கள் மத்தியில் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்க வேண்டும், நாங்கள் ஒருமித்தவர்களாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். எங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்நிய சக்திகள் எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்குள்ள நுழைந்துருவார்கள், எங்களவர்கள் பறிப்போயிடுவார்கள், அது அந்த நேரத்தில் ஆபத்தும் அபாயமும் அது பயங்கரமாக இருக்கும். அதனால் ஒவ்வொருவரும் விழிப்பாக இருப்போம், கவனமாக இருப்போம், ஒன்றுபட்டிருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், சிறப்பான ஒரு சமூகத்தை கட்டியிருக்கக்கூடியவர்களாக மாறுவோம். வல்லல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து எங்களுடைய கவலைகளை போக்கி வரக்கூடிய ரமதானை சிறப்பாக தொழுகையுடனும் விக்ருடையும் துவாவுடனும் நாம் அழகான முறையில் நாம் கழிக்க வல்லல்லாஹ் இந்த ரமதானை இன்று நடந்த நிகழ்ச்சியை கொண்டு ரமதானை தக்வா உள்ளதாக, உள்ளச்சம் உள்ளதாக, ஈமான் உள்ளதாக, அறிவுள்ளதாக, ரமதானை இரவு தொழுகையுள்ளதாக, தமிழகத்தில் துவா கேட்கக்கூடியதாக நாம் மாற்றி வல்லல்லாஹ் அனைவர்களையும் நல்லவையார்கள் கூட்டத்தில் ஆக்கிடுவாராக. யாரா எங்களை கவலைகளை போக்கிடுவாயாக, எங்களை கஷ்டங்களை நீக்கிடுவாயாக, எங்களை பொருளாதார நெருக்கடிகள் போக்கிடுவாயாக, எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தருவாயாக, ஒற்றுமையான சமூகம் ஆக்கி தருவாயாக, எங்களை எதிர்கால சமூகத்தை வெற்றிகரமாக ஆக்கி தருவாயாக, எங்களுடைய பெண்கள் ஆண்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையில கயிர் வரக்கத்தை உண்டாக்குவாயாக, இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர்களுடைய குடும்பங்களுக்கு நீ கயிறு நாடுவாயாக, இதற்கு ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும் எல்லாம் நீ அவர்களை கபூலியத்தை நசீவாக்குவாயாக, அனைவர்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா முஹம்மது அலிஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ். For more lectures, visit slhub.com.